வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம கதிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. நிறைய பேர் அப்படி படிக்கணும் சரியா. முனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய ஹரிம் பரம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பூமுண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ் மகிழ்ந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகானிலஹ சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன ஜீன் தமர்களும் குறுகையில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தரமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று இன்று போய் புகழிராகில் எழுமையும் கொன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு மெழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் பின்னம் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன் சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபம் ஜன்மாத்யஸ்ய யசோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஃ ஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி அஸ்தூரயஃ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ரத்ர ஸர்கோ மிருஷா ராம்நா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்வராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதுபிஹி சுஷ்ருஷுபிஹ் தக்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசிகா பூமி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தம் அனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபினேதுஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் മുനിമാനതോസ്മി യസ്വാനുഭാവം അഖില ശ്രുതിസാരമേകം അധ്യാത്മദീപം അതിദിതിശതാം തമോന്ദം സംസാരിനാം കരുണയാഹ പുരാണഗുഹ്യം തം വ്യാസസൂണും ഉപയാമി ഗുരും മുനീനാം നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദേവീം സരസ്വതീം വ്യാസം തതോ ജയമുദീരയേത് നാമ സങ്കീർത്തനം യസ്യ ദുഃഖ സമനഃ തം നമാമി ഹരിം പരം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും സർവത്ര പദ്മനാഭനാമ സങ്കീർത്തനം പദ്മനാഭ ജയ് ബോളോ ശ്രീ ശാന്താനന്ദപുരി സ്വാമിജീ ജയ് ഋണാം ഭവത്പാദ നിഷേവനം തു മഹൌഷധം സംസ്കൃതി രോഗഹാരി തദേവമേ പങ്കജനാഭ ഭൂയാത് ത്വന്മായയാ മോഹിത മാനസസ്യ ഭഗവാനിടത്തിലെ മനസ്സ് മയങ്കണം. ആണാ இந்த மனசு மாயையிலே மயங்கி கிடக்கிறது. பகவானிடத்திலே இந்த சரீரம் அடிமப்பட்டு கிடக்கிறது. ஆனா காமத்திலையும் குரோதத்திலையும் பிராரப்தத்திலையும் இந்த சரீரம் அடிமப்பட்டு கிடக்கு. நேரம் சத்ருஷ்யங்கள்லே போகணும், ஆனா அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஆச்சரியம்னா, சீக்கிரத்துல பிரயோஜனம் தரக்கூடிய கலியுகத்துல இருக்கும். நம்மளால கலி கோரம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எதுவுமே கோரம் இல்லை. கிருஷ்ணா இந்த கலியில எது கோரம் அப்படின்னா, இந்த சுலபமான கலியுகத்தை நம்ம உபயோகப்படுத்தாம அலையிறோம் பாருங்க, இதுதான் கோரம். பெரிய கோரம் இதுதான். வாய்ச்சிருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னா உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? உபயோகப்படுத்திக்கணுமா? அதுதான் மகாராஜா சுவாமி திருநாள் பத்மநாப சதகத்திலே இரண்டாவது தசகத்துல சொல்ற, ரிணா பவத்பாத நிஷேவனம் தூ மகௌஷதம் சம்ஸ்ருதி ரோக ஆஹாரி. இந்த சம்சார ரோகம் தீரணம் அப்படின்னா பெரிய ஔஷதம் வேணுமா? என்னடா ஔஷதம் அப்படின்னா, பத்மநாபனுடைய சரண கமலங்கள். பவத்பாத நிஷேவனம் தூ ரிணாம் பவத்பாத நிஷேவனம் தூ மகௌஷதம் சம்ஸ்ருதி ரோகஹாரி தேவமே பங்கஜநாப பூயாத் தன்மாயையா மோஹிதமானசஸ்ய. அப்பா, உன்னுடைய திருவடிகள் தான் சம்சார ரோகத்தை நிவர்த்தி பண்ணும். நானோ உன்னுடைய மாயையில மயங்கி கலங்கின மனசுடையவனா இருக்கு, ஒரே கலக்கமா இருக்கு. ஒரு க்ஷணம் இருக்கிற தெளிவு, இன்னொரு க்ஷணம் இல்லை. ஒரு க்ஷணம் இருக்கிற ஒரு சந்தோஷம், அடுத்த க்ஷணம் இல்லை. ஒரு க்ஷணம் பலமா இருக்கு, இன்னொரு க்ஷணம் அதுவே பலஹீனமா இருக்கு. நம்ம கூட சப்போர்ட்டிவா ஒரு நாலு பேர் பேசினா நமக்கு வேண்டப்பட்டவாளா ஆயிடுறா, அதே வேண்டப்பட்டவா திடீர்னு நம்ம கோச்சுட்டா பலஹீனம் ஆயிடும். நமக்கு என்ன புரிய மாட்டேங்கிறது, ஏன் என்ன ஆச்சு, ஏன் கோச்சுண்டா ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது, அப்படி பலஹீனம். அதாவது நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் ஒரு மாதிரி ஸ்திரமா அப்படி இருந்துட்டு போனா தேவையில்ல, ஆனா ஒரே மாதிரி ஸ்திரமா இருக்க முடியல. அப்ப எது காரணம், நம்ம சுத்தி இருக்கிறவாளா, இல்லாட்டி நம்முடைய பிராரப்தமா, இல்லாட்டி பகவானுக்கு நம்ம மேல கருணை இல்லையா, எதுன்னு ஒரு கேள்வி வந்துடும். உடனே நினைக்கிறோம் பகவானுக்கு தான் நம்ம மேல கருணை இல்லை, பகவான் கண் திறந்தா எல்லாம் சரியா போயிடும். பகவான் கண் திறந்தா வச்சிருக்க, பகவானுடைய கருணைக்கு குறைவு கிடையாது. அப்ப என்னடா ப்ராப்ளம்னா, நாம தான் பிரச்சனை. நம்முடைய பிராரப்தம் தான் காரணம், நம்முடைய மனசு தான் காரணம். வெளியே இருக்க மனசு, மனுஷன் எவ்வளவு மோசமானவாளா இருந்தாலும் நம்முடைய மனசுல ஸ்திரமா திருடமா பகவானிடத்துல பக்தி இருந்தா ஜெயிக்க முடியும். யாரும் மொபைல் வச்சிருக்கா போதும், அதனால பகவானிடத்துல மனசுல ஏற்படும், இதுதான் ரகசியம். பகவானிடத்துல மனசு அப்படியே லயப்படணும். நல்ல வெயில் அடிக்கிறது, அப்படியே வேர்த்து வசர்த்து வழியறது, ஒரே உஷ்ண காத்தா இருக்கு. இப்ப தானாவே மனசு எங்கேயா ஏசி இருக்குமா, சில்லு இடம் இருக்குமான்னு தேடுறது, வேற எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. அப்படி ஏசி கிடைச்சு கொடுத்தனா அங்கேருந்து வெளில வர்றதுக்கே மனசு தோணாது. அப்படியே இருந்துக்கலாம், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு இங்கெல்லாம் தெரியல, மெட்ராஸ்லாம் ஒரு பழக்கம் உண்டு. வெயில் காலம் வந்துடுத்துனா ஆளாளுக்கு இந்த ஏடிஎம் குள்ள நுழைஞ்சிருவா, ஆனா ஏசி ஃப்ரீ பாருங்க, சௌகரியமா நுழைஞ்சிருவா. எடுக்கிற மாதிரியே மிஷின் முன்னாடி நின்று தட்டின்னு இருப்பா, பார்த்தா ஏசி காத்து வாங்கிட்டு இருப்பா. எல்லாரும் லைன் இருப்பா, என்னமோ பண்றான் என்னமோ பண்றான். நீ சமயத்த பைசாவே இல்லாத காடு போட்டு போட்டு எடுத்துட்டு இருப்பான் ஏசியை கொண்டு வந்து நிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்ப செக்யூரிட்டி எல்லாம் போட்டு உள்ள போறதுக்கே ஒரு கார்டு போட்டவனால கார்டே கிடையாது, அப்படி தடவை தடவை திறந்து போயிடலாம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேங்க் இப்பெல்லாம் கார்டு போட்டு பட்டன் அமுத்தினாதான் உள்ள போகும்படியா சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டான். அப்ப அந்த வெயில் தாங்க முடியாம, இல்ல நான் கும்பகோணத்துல பாத்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டே ஏசி பண்ணிருக்கா, என்ன கொழுப்போ தெரியல, அசந்து போயிட்டேன். அப்படி கூட தோணி இருக்கு. ஒரு பேங்க் ஸ்பான்சர் பண்ணி கும்பகோணம் இடத்துல பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு, அழகா ஃபுல்லா கிளாஸ் கவர் பண்ணி உள்ள குழுக்குழுன்னு ஏசி, யாருக்கும் பஸ்ல ஏறவே தோணாது. உண்மைதான், ஏசி பஸ் வந்தா ஏறணும், சாதாரண பஸ் யாரும் ஏறுவாளா. அப்ப அந்த ஏசின்ற ஒரு சுகமா இருக்கு இல்லையா, நமக்கே ஒரு ஏசி இருக்கு அப்படின்னா அபாரா அதுக்குள்ள இருக்கலாம்னு தோன்றது இல்லையா. அது போல இந்த சம்சார தாபத்துக்கு ஏசி எதுன்னா பத்மநாபனுடைய சரண கமலம், அவ்வளவுதான். அதை விட்டு அதே தூரம் வர 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 தகிக்கும். ஏசி ரூம்ல இருக்க 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 குழுவுலன்னு இருக்கும், பக்கத்துல இருக்கவே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். எவ்வளவுக்கு அவ்வளவு தூரத்துல இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தகிக்கும், எவ்வளவுக்கு அவ்வளவு பக்கத்துல இருக்குமோ. உடனே போத்தி மாதிரி உள்ள போய் ஏறி நிற்கணும் அவசியம் இல்லை. மானசீகமாக மனசுல பத்மநாபனுடைய சரணகமலத்தை அப்படி கொண்டு வந்து வச்சிருந்தோம், இது என்னுடையது. இந்த உரிமை இருக்கு இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு அபிமானம் இருக்கு, சுவாபிமானம்னு சொல்லுவோம். இது என் உடம்பு, இது என்னுடைய வஸ்திரம், இது என்னுடைய சொத்து, இவா என் மனுஷா. இந்த குழந்தைகள்லாம் பார்க்கலாம், சில குழந்தைகளுக்குலாம் அப்பா அம்மா பேசினா கூட பிடிக்காது, என்னோட அம்மா, நான் என் கொண்டாடி பேசினா பிள்ளைக்கு ஆகாது, அம்மா இங்க வாங்கலே அப்படின்னு. ஏன்னா அவன் அம்மாவும் நான் கொள்ளையடிச்சுட்டு போற மாதிரி அவனுக்கு அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம். நிறைய குழந்தைகள் பார்த்திருக்கேன், ரெண்டு குழந்தைகள்லாம் இருந்தா, மூணு குழந்தைகள் இருந்தா, நீ அவன்கிட்டயே தான் போயிட்டு இருக்கா, நீ அவன்கிட்ட வரதில்லை, இவரெல்லாம் சொல்லும் குழந்தைகள். அப்ப இது என்னுடையதுன்னு ஒரு உரிமை இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை. எந்த சரீரத்தை அஸ்திவாரமாக கொண்டு என்னுடையதுன்னு பல விஷயங்களை கொண்டாடிட்டு இருக்கோமோ அந்த சரீரமே நம்முடையது இல்லை. இது சும்மா கொஞ்சம் ரெண்டர் ஹவுஸ் தான், ரெண்டுக்கு தான் இருக்கும். அப்பப்ப விலை ஏறுறது, டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா கொஞ்சம் 10,000-50,000 ஏறுது. அப்பதான் நம்ம உடம்புக்கு விலையே தெரியுது, நம்ம உடம்போட மதிப்பு எப்ப தெரியுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வந்தா தான் தெரியுது. பில்லு போடுவான் பாருங்க, டக்கு 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 டக்கு, இப்பதான் குருஜி மாதிரி பில்லு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு அனுபவம் ஜாலியா அவன் பாட்டு பைசா போட்டு இருக்கான், எதுக்கு போடுறான் என்னத்த போடுறான் ஒண்ணும் புரியறது இல்ல. அப்பதான் உடம்பு ஜாக்கிரதையா இருக்கிறது, ஆரோக்கியம் எவ்வளவு வசத்தியும் தெரியாது. அது போல நமக்கு அந்த உரிமை இருக்கல, இது என் பணம், இது என்னுடைய பர்சு, இது என்னுடைய மொபைல். சத்சங்கத்துல உட்கார இடத்துல இது என்னோட இடம் எழுந்து போங்க, நான் டெய்லி இங்க பொதுவா இங்கதான் உட்காடுறது அப்படின்னா, நான் பதிவா அங்கதான் உட்காருவேன் அப்படின்னா, சரி பக்கத்து சீட்ல உட்காந்தா அடுத்த சீட்டுக்கு போங்க, என் ஃப்ரெண்டு உட்கார இடம், இன்னும் ஆள் வரலி வந்துட்டே இருக்காங்க, பேக வேற போட்டு இருப்போம். இப்படி எல்லாத்திலையும் ஒரு சுவாதீனம் இருக்கு இல்லையா. இந்த சுவாதீனம் பகவத் சரண கமலத்திலே இருக்கு. நமக்கு என்னைக்கும் உரிமையுடைய நித்தியமான, நம்ம கிட்ட அபகரிக்க முடியாததுன்னா பகவத் சரண கமலம். பகவத்பாத நிஷேபனம் தூ, தீரியமா சொல்ற, நீதான்பா என்னுடைய சொத்து. உன் சொத்து என்னன்னு கேட்டா, நீதான் என் சொத்து, வேற எதுவும் சொத்து இல்லையா. மற்ற எல்லா சொத்தும் எல்லாரும் அபகரிச்சுட்டு போயிடலாம், உரிமை கொண்டாடிடலாம், கோர்ட்டு கேஸ் வந்து எல்லாம் இழுத்துட்டு போயிடலாம். எத்தனை கோர்ட்டு கேஸ் வந்தாலும் பத்மநாபன் யாரும் தொழக்கூடாதுன்னு எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் சொல்ல முடியாது. பத்மநாபன் சொத்துக்கு வேணா கிடையாது, எல்லாம் சொல்லலாம், ஆனா பத்மநாபனை தொழக்கூடாதுன்னு யாரா சொல்ல முடியுமா, முடியாது அல்லவா. அதனாலே அந்த பத்மநாபன் தான் நம்முடைய சொத்து, அவனுடைய சரண கமலம் தான் நமக்கு துக்க நாசனம் பண்ணக்கூடிய பலம் உடையது. நன்னா ஞாபகம், நீ எத்தனை வேணா புலம்புங்கோ, எவ்வளவு வேணா துக்கம் சொல்லுங்கோ, பதில் ஒண்ணுதான், துயரரு சுடரடி, அவ்வளவுதான். நீ எத்தனை வேணா சொல்லுங்க, ஆட்டுக்காரர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, எல்லாம் சரியில்லை, முக்கியமா நீங்க சரியில்லை. அது தோணவே தோணாது. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் என்கிட்ட புலம்பிருக்கா, ஆட்டுக்காரர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, ஊரு சரியல்ல, உலகம் சரியல்ல, களி சரியல்ல, புள்ள சரியல்ல, கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் யாரும் கூட நான் சரியில்லைன்னு சொல்றது ஒரு ஆள் நான் தேடிட்டு இருக்க கிடைக்கல. முதல்ல நான் சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஊருல எல்லாத்து மேலையும் பழி போடுறாங்க. முதல்ல சரியில்லாதது நாம, என்னைக்குமே சரியா இருக்கிறது பகவான். அதனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு குறையே இல்லையா இல்லையா? அப்ப குறையில்லாதவன் திருவடியில விழுந்தோம்னா நம்முடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இத சொல்றதுதான் பாகவதம். பாகவத இன்ட்ரோடக்ஷன் வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பகவத் சரண கமலம் தான் நமக்கு கதி. வேற ஒண்ணுமே வேண்டாம். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை. அங்கங்க பிடிச்சுக்காது, என்னை மட்டுமே பிடிச்சுக்கோ. என் ஒருவனை மட்டுமே சரணடை அப்படின்னா, இந்த பணம் காப்பாற்றும், புத்தி காப்பாற்றும், நிறைய வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நிச்சயமா காப்பாத்துறது. ஆனா அவனுடைய ஸ்வரூபமா இருந்து காப்பாற்றுறது, இது அவனுடைய சக்தின்னு நினைக்கிற வரைக்கும் அது நம்மளை காப்பாற்றும். இது நம்முடையதுன்னு நினைக்கும் பொழுது படுத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் கஷ்டம். பணம் தப்பு கிடையாது, படிப்பு தப்பு கிடையாது, ஆரோக்கியம் தப்பு கிடையாது, நம்ம கூட நாடியும் நல்ல நாலு நல்ல மனுஷா இருக்கானா, தப்பு கிடையாது. ஆனா இதெல்லாம் பகவத் அனுகிரகம்ன்ற ஒரு புத்தி வரும். எல்லாமே பகவத் பிரசாதம். நமக்கு எங்க கன்னி மாங்கா, பரவண பாயசம், இதெல்லாம் தான் பிரசாதம்னு சொல்றது. திருப்பதி லட்டு பிரசாதம். பிரசாதம்னா அவனுடைய அனுகிரகம். எல்லாமே அவன் பிரசாதம் தான். எல்லாமே அத்யத்புதமான பிரசாதம். நமக்குன்னே ஸ்பெஷலா பண்றான் ஒவ்வொரு லீலையும். பகவானுக்கு ஒரே சிந்தனையா நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். பெரியவாள்லாம் சிரிக்கிறார், அதான போய் கேட்டோம் அப்படின்னு நிறையதுக்கு யோசிக்கிற. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு விடுறான். உன் வேலை என்னடா அப்படின்னா, நீ பகவத் சிந்தனை பண்ணு. அவன் வேலை என்னடா, ஒன்ன சிந்தனை பண்றது, அவன் அதை பண்ணிட்டு தான் இருக்கான். நம்மள சதா சர்வதா சுவாமி சிந்தனை பண்றா. அதுக்கு நாம அவரை திரும்பி பர்த்திக்கு சிந்தனை பண்ணால் போதும் அப்படின்னு தான் அத்தனை பெரியவாளுமே ஜோரா சொல்றான். அப்ப அந்த பகவத் சங்கம், அந்த பகவத் சங்கம் வேணும் அப்படின்னா முதல்ல பாகவத சங்கம் வேணும். இதை சொல்லிக் கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். அத்தியாச்சரியம் தேடிந்து வந்துட்டாராம் சூத பௌராணிகர். சோனகாதி ரிஷிகள்லாம் நைமிஷாரண்யத்திலே பக்திபூர்வமா ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருக்காளாம். பகவானே லோகம் நன்னா இருக்கணும், எல்லா ஜனங்களும் கலியில படாத பாடுபடுறா, இவளுக்கு மனசாந்தி இல்லை, மனசுல ஆனந்தம் இல்லை, இவர்களுக்கு சாந்தமும் ஆனந்தமும் வேணும்னு சொல்லி ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருக்காள், ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்காள். அவளுக்கு தெரிஞ்சபடி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, இந்தந்த கர்மாக்கள் இதற்கெல்லாம் பண்ணா பிரயோஜனம் தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு அரிய பேர் சாஸ்திரம் தெரிஞ்சவா உண்டு. ஒழுங்கா சாஸ்திரம் தெரிஞ்சவா ரொம்ப துர்லபம். நமக்கெல்லாம் கூட சாஸ்திரம் தெரியும், நமக்கு சௌகரியமான சாஸ்திரம் மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் அவாவாளுக்கு எதெல்லாம் சௌகரியமோ அந்த சாஸ்திரத்தை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கும். எதெல்லாம் நமக்கு ஆகாது, நம்மளால முடியாதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சாஸ்திரம் இருக்கான்னு கேட்டுடும். நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஏகாதசி விரதம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த விரதத்துக்கு இன்னொரு சைடு ஒண்ணு உண்டு, முடியலன்னா சாப்பிடலாம், அதை மட்டும் தான் வச்சுட்டு இருக்கோம். முடியல என்னால முடியாது, நம்ம ஆரம்பத்தை தீர்மானம் பண்ணிடும். அப்ப நம்ம மனசு அவ்வளவு பலஹீனமா இருக்கு. இந்த சவனகாத ரிஷிகள்லாம் அவெல்லாம் கூடி ரிஷிகள்லாம் ஒரு தீர்மானம் பண்ணி, சரி ஒரு யஜ்யம் பண்ணுவோம், தீர்க்க சத்திர யாகம் பண்ணுவோம், அப்ப லோக க்ஷேமார்த்தமா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். பகவான் பார்த்தான், யஜ்யம் பண்றது கலியுகம், ஏதோ கிருத்தயுகம் திரேதாயுகம் அப்படின்னா பரவாயில்ல, துவாபரயுகம் கூட ஓகே சேர்த்துக்கலாம். கலியுகத்துல யஜ்யம்ன்றது கொஞ்சம் துர்லபமான காரியம், ஏன்னா இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இவாள்லாம் உட்காந்து யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் பார்த்தா, சுச்சோ, இவா அந்த அக்னி நெய்யி இந்த வேத மந்திரங்களை நம்புறாளே, கலியில இது பெரிய பிரயோஜனம் தராதே, என் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதானே சர்வஸ்ரேஷ்டம், சுவாமி தீர்மானம் பண்ணிட்டா கலியில எதிர விசேஷ யஜ்யம் அப்படின்னா பாகவத யஜ்யம். அது கேரளால மட்டும்தான் நான் பாத்திருக்கேன். இங்கே சப்தாகம் நடக்கிறனா சப்தாக மகாயஜ்யம்னு போடுறது கேரளால மட்டும்தான். வேற எந்த இடத்துலயுமே தமிழ்நாட்டிலயோ இல்லாட்டி வடக்கிலாம் கூட நான் பாத்திருக்கேன், சிவத் பாகவத சப்தாகம்னு போடுவா, அவ்வளவுதான், பாகவத சப்தாகம் போடுவா. சப்தாக யஜ்யம்ன்ற ஒரு பிரயோகம் கேரள தேசத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் சுபாவமா வர்றது. சப்தாக யஜ்யம் பண்றோம் அப்படின்னா யஜ்யம், இதுக்கு வேண்டாம் நெய்யெல்லாம் வேண்டாம், அக்னியெல்லாம் வேண்டாம், பக்தி வேணுமா? அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருக சிந்தை இடுதிரியாக, இப்படி ஒரு யஜ்யம் தான் அது. பகவானிடத்துல ஒரு யஜ்யமா, பகவானே நெய்யா கொண்டு, பகவானே அக்னியா கொண்டு, பகவானத்திலே ஹோமம் பண்ணி, நம்மையே பகவானத்துல அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு யஜ்யம் சப்தாக யஜ்யம். அப்ப பகவான் அனுப்பிட்டானா இந்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சூத பௌராணிகள் அனுப்பிட்டாள். சூத பௌராணிகள் வந்துட்டார், அழகா அவரை கொண்டாடி, இப்ப மாலையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு உட்கார உட்கார கிடந்த அவர் உட்கார வச்சுட்டார். சூத பௌராணிகர் அவர் பிடிச்சு உட்கார வச்சவர், என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கு? நீங்க கேள்வி கேட்கல, அவ கேள்வி கேட்டுட்டான். நீங்க கேள்வி கேட்காம இருக்கிறது உத்தமம். ஏதான கேள்வி கேளுங்க அப்படின்னா, குருஜி ரொம்ப வேர்க்கிறதா, மாலை உருத்துறதா, ஏன் மாலையை கேட்டுட்டு, எல்லாம் கேள்வி உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அந்த அத்தனை கேள்வியும் கேட்பு. உட்காந்து எழுதி இல்லை, இது என்ன ஏதோ சீட்டை மடிச்சேல, இது என்ன, இது என்ன பண்ண போறோம், எல்லாருக்கும் கொடுக்க போறேளா, உங்களுக்கு ரெஃபரன்ஸா, நீங்க ஒரு நாள் புக் வச்சு சொல்ல மாட்டல, இப்ப புக் வச்சுட்டு இருக்கேல, இதெல்லாம் உங்க ஆத்மாவுக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு தேவை இல்லையோ அது அத்தனையும் கேட்பு. அதனால நாங்கள கேள்வி கேட்க சொல்றதே இல்லை, விட்டுட்டோம். அபத்தமா கேள்வி கேளலாம், பெரிய கஷ்டம் இல்லையா? ஆனா சோனகாதி ரிஷிகள் கேள்வி கேட்கிறான், அவன் ஏன் கேள்வி கேட்கணும்? சாதாரணமா நம்ம பார்த்தோம் யஜ்யம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்தாங்க வாங்க உட்காரணும், எப்படி யஜ்யம் பண்றோம் பார்த்தேன், சுத்தமான பசுனை. நம்ம பெருமையா தான் பேசுவோம், லோகத்துல நிறைய இடங்கள்ல யஜ்யம் நடந்ததுன்னா பண்றவா பெருமை தான் பெருசா இருக்கும். ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹன் இவ்வளவு செலவு பண்ணோம் இப்படிதான் போயிட்டு இருக்கும். சோனகாத ரிஷிகள் தற்பெருமை பேசலையா? அதுதான் ரிஷிகள். ஏன் பேசலன்னா பகவான் அவளை பேச விடல, அவளுக்கு அந்த தாத்பரியமும் கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான்னா சூரிய பகவானிகரை பார்த்து கையை கூப்பிட்டான், பரமபாகியம் அகோபாகியம் அகோபாகியம், ஏன்னா மகத் சங்கம் கிடைக்கிறது துர்லபம். தேவரி வந்திருக்காளே, பொன்னடி சாத்திருக்காளே இந்த இடத்துல வந்து. நாங்கள்லாம் யோக க்ஷேமார்த்தமா ஆச்சரியமா பண்ணிட்டு இருக்கோம் யஜ்யம். இதுக்கு ஒரு பூரணத்துவம் எப்படா வந்தது அப்படின்னா, நீங்க வந்தோடனே வந்துடுச்சு சத்தியம். நீங்க வந்தவுடனே ஒரு பூரணத்துவம் வந்துடுது அப்படின்னுட்டு அழகா கைகூப்பி நிக்கிறாளாம். உடனே அவளுக்குள்ள இருக்க அந்தரியாமி தூண்டுறான் கேள்வி கேட்கறதுக்கு. அந்தரியாமி தூண்டினால் ஒழிய சத்விஷயத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்க தோணாது, சத்விஷயத்துல ஒரு ருச்சி வராது. இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கள், ஏதோ உங்களுக்கு ஆசைப்பட்டு பாகவத்துல வந்தாள், ஒண்ணும் கிடையாது. உங்க அந்தரியாமி ஓடு 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 துரத்தி விட்டான், பாகவதம் நடக்கிறதா போய் கேளு அப்படின்னு அவன் தூண்டி பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். ஏதோ ஒரு மூலமா செய்தியை சொல்லி இங்க நடக்கிறது வந்துடு. தாரானா தூதுவன், பாண்டவ தூதன் சொல்லுவோம். நம்ம அத்தனை பேருக்குமே பகவான் தூதுவனா தான் இருக்கான். இங்க சப்தாகம் நடக்கிறது, இங்க சத்தங்கம் நடக்கிறது, இங்க பாராயணம் நடக்கிறது, இங்க பஜனை நடக்கிறதுன்னு யாரோ வந்து சொல்லல, அவளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி இவாளுக்கு சொல்லுன்னு நமக்கு சொல்றான். நன்னா ஞாபகம், அந்தரியாமி இவாளை தூண்டாம வந்துடுமா கிடைச்சிடுமா அப்படின்னா அவன் தூண்டான் வந்துடு அப்படின்னு அவனா பிடிச்சு இழுத்து உக்கார இருக்கான். சொனகாதிரிஷிகள் கேள்வி கேட்டுட்டாளாம், எது வசத்தியான தர்மம், எது சுலபம், எது சிரேஷ்டம், உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, தயவு செய்து சொல்லுங்கோ அப்படின்னு. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கேட்காம சொல்லப்படாதுன்னு தர்மம் சாஸ்திரம் அதுதான். இவர் அப்பதான் பரிஷத்து மகாராஜனுக்கு சுகபிரம்மம் பாகவதம் சொன்னதை கேட்டு அப்படியே குஷியா ஓடி வர. நமக்குலாம் ஏதாவது வம்பு கேட்டுட்டோம்னா ஒரு பத்து பேர்ட்ட சொல்லணும்னா அப்படியே என்னமோ பண்ணும், அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்போம். இது நம்மளுடைய சுபாவம், அது என்னமோ பண்ணும், அது அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு சுகானுபவம் தெரியுமா, அந்த வம்பு அப்படின்னு. அது போல கோடி மடங்கு ஆனந்தம் பகவத் விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு துடிப்பு. எப்படா சாயங்காலம் ஒரு சசங்கம் சொல்ல ஒரு குஷியா இருக்கும், என்னடானா பகவத் விஷயம் சொல்றது ஒரு ஆனந்தம். பகவான பத்தி வம்பு, இது வம்புதான் பகவான பத்தி வம்பு. ஒரே ஒருத்தர் தான் பேசுவோம், நாங்கள்தான் பேசுவோம், நீங்களும் அப்புறம் பேசுவேன். பகவான பத்திய வம்பு பேசுறதுக்கு காத்திருக்காராம், கேட்காம சொல்லப்படாது அப்படின்னு சாஸ்திரம். சூத பௌராணிகள் வந்துட்டு அவர் எங்கேயாவது கூட்டமா ஆள் கிடைக்க மாட்டாளா அப்படின்னு தேடிட்டு வந்தார். நைமிஷாரண்யத்துல பார்த்துட்டார், தீர்க்க சத்திர யாகத்துல பார்த்துட்டேன். சொனகாதிரிஷிகள் உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமி தூண்டினான், அவளே கேட்டுட்டா எது சாரமோ எது சுலபமோ எது கலியுகத்துக்கு ஏற்றது. என மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக பிராயேன அல்பாயுஷக சபிய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக. இந்த ஸ்லோகம் சொல்லாம பாகவதம் சொன்னா எனக்கு சந்தோஷமே கிடையாது, இந்த ஸ்லோகம் சொல்லி ஆகணும். மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக, என்ன அழகா நம்மள ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. எல்லாம் மந்த கூட்டம், பாக்யம் மந்தம், ஆயுசு மந்தம், புத்தி அதை விட மந்தம், அதை விட பெருசு எப்ப பார்த்தாலும் நோயை பத்தியே பேசிட்டு இருக்கு. தாயின அல்பாயுசக கலே அஸ்மின் யுகே ஜனாகா மந்தாகா சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபத்ரிதாகா. இப்படிப்பட்ட அந்த கூட்டம் உருப்படாமே சுவாமி நல்லா ஐசியூல கிடக்கிறது, நல்லபடியா அது மோட்சத்துக்கு ஐசிண்டு போகணுமே அப்படின்னு துடிச்சு கேட்கிறாளா, எது நல்லதோ எது சுலபமோ எது சாரமோ எது ஜாலியா இருக்கும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா, சுலபம் சாரம் நல்லதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு டைம் ஒழுங்கா போகணும் இல்லையா. உங்களுக்கு வெட்டி கதை பேசினாலும் மோஷம் கிடைக்கணும் நல்லா தானே இருக்கும், விரதமே இல்லாம விரதபலன் கிடைச்சா நல்லா தானே இருக்கும், அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. அதுவும் கலியுகத்தில் சோம்பேறிகள் அல்லவா, அதனால நமக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கிறதுனாலேயே அந்தரியாமியா இருக்கிற பகவான் சவணகாதிரிஷிய தூண்டி சூத பௌராணிகிடத்த கேள்வி கேட்க வச்சுட்டான். சூத பௌராணிகளுக்கு குஷி தாங்க முடியல, உடனே பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் ஜோரா. நைமிஷாரண்யத்துல, நைமிஷாரண்யத்துல பகவான் ஆரண்ய ரூபமா இருக்க, பத்மநாபோ மரப்பிரபு அப்படி ஒரு இடம் இருக்கு, பத்மநாபோ அமரப்பிரபு இல்ல, பகவான் அங்க வனரூபமா காடு ரூபமா இருக்கான். இந்த புஷ்கரத்துலாம் ஜலரூபமா இருக்கான்றோம் இல்லையா, அதுபோல அங்க பகவான் வனரூபமா இருக்கான். அந்த வனரூபத்துல அழகா அந்த பூமிக்கு நதி தீரத்துல உட்கார்ந்துட்டு அவள்லாம் கேட்டுட்டாள். உடனே பரம சந்தோஷமா எடுத்து சூத பௌராணிகர் சொல்றார், பேர்பட்ட விஷயம் தெரியுமா, ஸ்ரீமத் பாகவதம் தான் சர்வசிரேஷ்டம். முடிச்சுட்டார், கலியுகத்திலே மோட்சம் தரக்கூடிய கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். இந்த பாகவதத்தை ஆதியில வேதவியாசர் எழுதினார், அத்தியாசரியமா சுகபிரம்மத்துக்கு உபதேசம் பண்ணார், சுகபிரம்மம் பரிஷத்துக்கு உபதேசம் பண்ணார், அதை நான் உட்கார்ந்து கேட்டேன். எப்படா எழுதினா பாகவதம் அப்படின்னா, துவாபயுகத்து ஆதியில, துவாபரயுகத்துக்கு 864,000 வருஷம், அத கடைசியில தான் கிருஷ்ணாவதாரம், ஆதிகத்துல கிடையவே கிடையாது. ஆனா துவாபரயுகத்து ஆதியிலேயே எழுதிட்டாராம். அப்ப எப்பேற்பட்ட தியான சிந்தனை இருக்கும் பாருங்க, திவ்ய திருஷ்டின்னு சொல்லணும் வேதவியாசருக்கு, அப்படி ஒரு திவ்ய திருஷ்டி. துவாபரயுகத்து ஆதியில எழுதினார், ஏன் எழுதினார் அப்படின்னா, மன சஞ்சலம் வந்துடுதான். என்னடா சஞ்சலம்னா அதான் தெரியல, சமயத்த சொல்லுவோம் என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு, ஒரே கலவரமா இருக்கு, ஒரு சமாதானமே இல்லை, சாந்தம் இல்லை, ஆனந்தம் இல்லை அப்படின்னு புலம்புறோம் இல்லையா. அதே மாதிரியே வேதவியாசர் இப்படி நினைச்சுட்டு இருக்காராம், என்ன பண்றதுன்னு தெரியலையே, எது பண்றதுன்னு தெரியலையே, பகவானே எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தார். பாகவதம் என்ன பண்றது, மகாபாரதம் எழுதியாச்சு, வேதத்தை எழுதியாச்சு, வேதத்தை பிரிச்சாச்சு, இவ்வளவும் பண்ணியாச்சு, ஏன் 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 எதுக்கு காரணம் தெரியலையே, என்ன பண்றதுன்னு புரியலையே இப்படின்னு யோசனை வந்துருச்சான். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா ஒன்னும் தீர்மானமும் முடிவுக்கு வர முடியல. நம்மளுடைய குழப்பத்தை ஆராய்ச்சி பண்ணா இன்னும் குழப்பம் தான் ஜாஸ்தி, அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. அப்ப என்னடா பண்ணணும்னா, ஹரிஸ்மரணம், என்னவா குழப்பமா இருக்கட்டும், மனசு கலைவரமா இருக்கட்டும், ஒரே பயங்கரமா இருக்கட்டும், உடனே ஹரிஸ்மரணம், எவ்வளவு மனசுல குழப்பம் இருக்கட்டும் பத்மநாப ஸ்மரணம் பண்ணிடும், எவ்வளவு வேணா மனசுல சஞ்சலம் இருக்கட்டும் பத்மநாபான் நாமத்தை சொல்லிடும், அப்பதான் டக்குனு வழி கிடைக்குமா. இப்ப திருவிதாங்கூர் ராஜவம்சம் பண்ணிட்டு இருக்கான், ஒரே குழப்பம், கோவில் இவா கொள்ளி அடிச்சுட்டான்ட்டா, என்னமோ மத்தவாள்லாம் கோவிலுக்கு சொத்து கொடுத்து இவாள்லாம் அந்த பாக்கெட் பண்ணி வித்திரி போன மாதிரி எடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டான். என்ன நம்ம யாரும் ஒத்த பைசா அதுல போட்டதே இல்லை, காணிக்கைக்கே 1 ரூபாய் முடிஞ்சு எடுத்துட்டு போகும், அது 100 ரூபாய் 500 ரூபாய் கூட போடுறதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சல் நான் பாத்திருக்கேன். நானும் இப்படி எட்டி எட்டி பார்ப்பேன், யாரா 500 1,000 எல்லாம் வேறதான், அது என்னமோ 10 ரூபாய் 5 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் டங்குன்னு சத்தம் கேட்கறதுக்காகவே நிறைய பேர் காணினா கொண்டு வருவா, இந்த நோட்டு கூட வராது. எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த காணிக்கலாம் இந்த 1,000 எல்லாம் போடலாம், தப்பு இல்லை, 1,000 எல்லாம் போடலாம். இந்த பீசாலாம் பாவப்பட்ட ஒரு பீசாலாம் வாங்கினா 500 ரூபாய் 500 ரூபாய் அது என்னமோ தெரியல, ஆனா சாப்பிட்டுருக்கு இல்லைலாம் சொல்ல மாட்டேங்க. 500 ரூபாய் மொபைல் டாப்அப் பண்ணா எவ்வளவு உங்களுக்கு தெரியும், ஏதாவது மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அடுத்த மொபைல் வாங்கினாதான் ஜென்மா சாபல்யமே, அதுக்கு 5,000 6,000 இல்ல வேற சொல்லுவா, எனக்கு 10,000 கொடுத்து வாங்க முடியாது, 5,000 ரூபாய் பரவாயில்ல, என்னமோ 50,000 வாங்கின மாதிரி சொல்லுவா, 10,000 5,000 ரொம்ப பெரிய வித்தியாசமா இருக்கு. நான் எல்லாரையும் பொதுவா சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலப்பா, ஏன்னா அப்ப அதுலெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நம்ம மனசு யோசிக்கிறது இல்லை, பகவானுக்கு கொடுக்கறதுக்குன்னா அத்தான யோசனை வர்றது, கை சுருங்கி போயிடுறது, கை அப்படி பின்வாங்கிறது, நமக்கு வேண்டிய முன்னாடி போய் நிற்கிறது, கொடுக்கறது தயாரா இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்க அந்த பகவத் விஷயத்திலே ஈடுபாடு வரணும். வள்ளி கொடுக்கணும். இந்த மனசுல பகவத் ஸ்மரணம் வேணும், வாங்கணும், பகவான கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் பகவத் தியானம் பண்ணணும், பகவத் ஸ்மரணம் பண்ணணும். இத்தனை எதுக்கு சொன்னேன், திருவிதாங்கூர் ராஜ வம்சம் எவ்வளவோ எல்லாம் சொல்றா ஊர்ல, இப்படி எல்லாம் ராஜபுரம் அப்படி பண்ணிடுது இப்படி பண்ணிட்டா என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. இப்ப அவளுக்கு யார் ஆதரவு நினைக்கிறேன், பாதி ஜனங்கள் அவளுக்கு ஆதரவு, மீதி ஜனங்கள் அவள் விரோதம். நம்மள நம்பியாவா இருக்கா, நம்ம சொல்றத கோர்ட்டு கேட்க போறதா, நம்ம சொல்ற அமிக்கஸ் கூறி கேட்க போறாரா, ஒன்னும் கேட்க போறது இல்ல. இப்ப யார் சொன்னா கேட்பானா, பத்மநாபன். அவன் என்ன தைரியத்துல ஓடிட்டு இருக்கானா, எங்க பத்மநாபன் எங்களை கைவிட மாட்டான், எங்கள் பத்மநாபன் எங்களை கைவிட மாட்டான். எத்தனையோ தரத்தை ஆண்டி காப்பாத்திருக்கான், எத்தனை தரதான் அவளை காப்பாத்திருக்கான், எவ்வளவு விஷயங்கள்லாம் காப்பாத்தி கொடுத்திருக்கான் ஸ்ரீ பத்மநாபன் அவளுக்கு. இப்ப அதுகொண்டுதான் பலம், நம்ம யாரும் பலம் இல்லை. அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற அஞ்சு பேர்லாம் கூட அம்பிகாஸ் கூறி இப்படி சொன்னார், ஒரு பத்து பேர் சொன்னாங்க, இருந்தாலும் இருக்கலாம்னு நம்ம புத்தி இருக்கு பாருங்கோ. ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது ஈஸியா வரும், நல்லபடியா நினைக்க வரவே வராது. ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், அவன் டிவியில சொல்லியாச்சு, ஜட்ஜ்மெண்ட் சொல்லியாச்சு, பேப்பர்ல போட்டாச்சுன்னா அது வேதத்தோட புரிச்சு அப்படி ஆயிருந்த லோகம். ஆனா அவளுக்கு என்னடா பலம்னா, பத்மநாபன் இருக்கான் என் சுவாமி. அது போல மகாத்மாக்கள் எல்லாருமே என்ன பண்ற, அவரு கஷ்டம் வந்து கொடுத்தனா பிரபோ பக்ஷமாம் சரணாகதம், வெளிக்காட்டுப்பா. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு சின்ன விஷயமா இருக்கட்டும், அல்ப வியாதியா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், பகவத் தியானம் தான் கதி. இதை தவிர உங்களுக்கு வேற பதில் கிடையாது. பகவத் தியானம் பண்ணா கிடைக்கக்கூடியதை போல உத்தமமான பதில் பத்தாயிரம் பேர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும் கிடைக்காது, நீ எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணாலும் கிடைக்காது. பகவானை தவிர வேற யாரும் உள்ளபடி சமாதானம் தர முடியாது. ஏன்னா மற்றவர்கள் வெளில இருக்கான், அவன் மட்டும்தான் உள்ள இருக்கான். உள்ள இருக்கிறவனுக்கு தான் உள்ளத்தோட உள்ளத்தின் கஷ்டம் தெரியும், வெளில இருக்கவளுக்கு என்ன தெரியும், உள்ள இருக்கிறவளுக்கு தான் உள்ளம் தெரியும், வெளில இருக்கிறவாளு வெளிதான் தெரியும். வெளியதானே பார்த்துட்டு இருக்கோம், உள்ளத்தை பார்க்கணும் சொல்லுங்க. எங்கயோ ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கா, ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கா, குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அழகா சாப்பிடுறது, வந்தே அம்மா கொஞ்சம் கூடேண்டா அவ்வளவுக்கு வாயில போட்டுக்கிறா. குழந்தை சரிம்மா அப்படின்னு பாத்து, அப்புறம் அம்மா எடுக்கிற ஜாஸ்தியா கம்மியானு பாத்துக்கு, அம்மா அவ்வளவு பண்றாலே தோணாது, தன் பங்கு போயிடுமோ அப்படின்னு. திரும்பி ரெண்டு நிமிஷம் ஆறு, அம்மா கே குழந்தை, அம்மா குழந்தை கொடுறா. ஒரு மூணு நாலு தடவை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், சீ இந்த அம்மா ரொம்ப பக்கியா இருக்க, குழந்தை எடுப்ப பிடிங்கி திங்கிறாள், ஒண்ணு வாங்கி சாப்பிடப்படாதா, பார்த்தா நல்லா இருக்கா, நல்ல பணக்கார மாதிரி தான் இருக்கா, இன்னொரு பைசியம் வாங்கி சாப்பிடுறது கஷ்டம் இல்லை. நமக்கு தோன்றது என்ன, இப்படி பண்றா, ஏன் அதுகிட்ட பிடிக்க திங்கிறான்னு தோணி போயிடும். கண்ணால் காண்பதும் போய் அடியன்றாசன், காதால் கேட்பதும் போய் பார்த்து முடிவு பண்ணிடும். நன்னா விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை, அதுக்கு கான்சியஸ் இருக்கும், சாப்பிட்டா அதுக்கு ஒத்து வராது, அம்மா அதுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கணும், அது சாப்பிட்டா மாதிரியும் இருக்கணும், அது ஃபுல்லா சாப்பிடாத மாதிரியும் இருக்கணும், அது பாதி சாப்பிட்டா போதுன்னு சொன்னா கேட்காது, மாமாவுக்கு கொடுனா கேட்காது. அம்மா கொஞ்சம் தாயே கொஞ்சம் தாயே கொஞ்சம் தாயேன் பாதிங்கால இவன் முடிச்சிடுவான், மீதி அது இருக்கும் பாருங்க, அதுதான் அதோட குவான்டிட்டி. அதுக்கு மேல அது சாப்பிட்டா அதுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது, அது தொண்டைக்கு ஒத்துக்காது, அது உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால தன்னை கேவலப்படுத்திண்டு குழந்தைகிட்ட தா தா தான் கேட்கிறான், அதுக்கு ஒரே சந்தோஷம், அம்மாவுக்கு நான் கொடுத்துட்டேன் என்னமோ இது வாங்கி அம்மாவுக்கு கொடுத்த மாதிரி. இப்ப இத்தனை நாடகம் நடிச்சு அம்மா அந்த குழந்தைய ரட்சிக்கிறா இல்லையா, அதேதான் பகவான். நம்ம நிறைய விஷயங்கள் வெளியில பாக்குறோம், நம்ம பண்ற அர்த்தம் எல்லாமே தப்பாத்தான் இருக்கு. சுவாமி மட்டும்தான் சரியா தெரிஞ்சவர், சுவாமி மட்டும்தான் அழகா புரிஞ்சவர். அதனால பகவத் தியானம் பாகவதம் முழுக்கவே சரணாகதி தான். ராமாயணம் சரணாகதி கிரந்தம் இல்லையா, ராமாயணத்தை யார் யார் சரணாகதி பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுபோல ஸ்ரீமத் பாகவதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சரணாகதி பண்ற. வேதவியாசர் பார்த்தார், ஹே பிரபோ ஸ்ரீமன் நாராயணா, கதி இல்ல வழிகாட்டு, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அவருக்கு என்னடானா என்னமோ மனசு அப்படி பண்றது, அவருக்கு ஒண்ணும் புள்ள அப்படி சுத்தி இருந்துக்கானு சிகம்பரன் ஆசுத்தி அந்த டென்ஷன் அவரு கிடையாது, அதை பத்திரம் ஒரு கவலையும் கிடையாது. என்னடா ஒரே ஒரு கவலைன்னா என்னமோ என்ன கவலைன்னு சொல்ல தெரியாத ஒரு கவலை, சிலதெல்லாம் தெரிஞ்ச கவலைன்னு உண்டு, இந்த கவலை இதுக்கு மேல எடுத்துக்க வேண்டாம் அடுத்த வாசம் தான் புரியும், சிலதெல்லாம் புரியாத கவலை, என்னமோ மனசு அப்படி பண்றது, அது வெளில சொல்ல முடியும் என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு மனசு ஏதோ அப்படியே ஒரு கும்மிருட்டு பான் இருக்கு, என்னமோ தனியா விட்டா மாதிரி இருக்கு, யாருமே இல்லாத போல இருக்கு, எல்லாரும் இருக்கு ஆனா எனக்குன்னு யாரும் இல்லைன்னு தோன்றது, என்னமோ ஒரு கலவரம், என்னமோ ஒரு அழுகை, என்னமோ ஒரு மனசாந்தி இல்லை. அப்ப என்னடா கதி என்ன? சுவாமிதான் கதி. அநாதநாதா தீனா பந்தோ ராதே கோவிந்தா. தியானம் பண்ணிட்டாரோ இல்லையோ, நாராயண 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 நாராயணாய் உருள் ஜபிச்சுட்டு இருக்கார். இவர் உள்ளே நாராயணா ஜபிக்க வெள்ளேந்து நாராயண நாராயணம் சத்தம் கேட்டுருக்கு. தூக்கி வாரி போடுறது. முதல்ல என்னடான்னா, நமக்கு பெரிய சமாதானம் எதுன்னா, மகாத்மாக்களுடைய நாம சங்கீர்த்தம். நம்மள மாதிரி ஹாய் பாய் அவ்வளோன்னா சொல்ல மாட்டா இல்லையா? அவன் எல்லாத்துக்கும் ஹரி நாராயணா நம சிவா எப்படிதானே சொல்லுவான். பகவான் நாம சங்கீர்த்தனம் தானே சுபாவமா வாயில வரும். இவர் நாராயணா உள்ள ஜபிச்ச உடனேயே வெளியில நாராயண நாம சப்தம் குருமுகேன வந்துருக்கு. அதுவே ஆசீர்வாதம். தனியா ஆசீர்வாதம் அவசியமே இல்லை. அவா வாயினால நாமஜபம் பண்ணி அப்படி கையை காட்டினாலே அதுவே ஆசீர்வாதம். அது நாராயண நாமத்துக்கெல்லாம் சாந்தானந்தபுரி மகாராஜ் அவ்வளவு பெரிய யாக்ஞானம் கொடுப்பார். சம்ஸ்கிருதத்தில் உள்ள நுழைஞ்சு நாராயண நாமத்தையும் ஒரு சப்தகம் பண்ணுவார். அவர் நாராயணா சனகடா கிடைக்கும்னா தர்மார்த்த காம மோஷம் எல்லாம் கிடைச்சிருமே. இதுக்கு மேலே தனியா வேறதான் சொல்லணும். எல்லாம் அடங்கி போயிட்டு இருந்தோம். அது ஒரு நாராயணவா சொல்லணும். நாராயண நாராயண எத்தனை தடவை நாராயணா சொல்ல, அப்ப எத்தனை தர்மார்த்த காம மோஷம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அவ்வளவு வசத்தி அந்த நாமஜபம் பாதுடா நாரத மகரிஷி வந்துட்டார். பகவான் குரு அனுப்பிச்சுட்டான் ரெப்ரஸண்டேட்டிவா. இப்ப அவனுக்கு வழி சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டான். அடி என் தாசம் வந்து கிளம்பிட்டு வரா நாரதர். பகவான் நேரடியா வந்து சொல்லப்படாத. வேதவாயாசர் எவ்வளவு பெரியவர். இத்தனைக்கும் பாகவதம் சொல்லபடி பார்த்தா ஸ்வயம் பகவத் அவதாரம், பகவத் ஸ்வரூபம் தான். ஆனா அவருக்கே சந்தேகம் வந்துடுத்துன்னா ஒரு ஆச்சாரியன் வேணும்னா நம்மள மாதிரி சம்சாரிகளுக்கெல்லாம் ஆச்சாரியன் இல்லாம வண்டி ஓடும. அதுவும் சதா பிரசக்தான் விஷயேஷு அசாந்தான். நமக்கு போய் நம்ம பலத்தினாலையெல்லாம் ஜெயிச்சுட முடியுமா? வந்துடுமா? வந்துட்டார் உட்கார்ந்தார். நாரதர் அத்தியம் பாத்தியம் ஆசமணியம் எல்லாம் கொடுத்துட்டார். அவர் சௌகரியமா வாங்கிட்டார். அழகா வந்தார் உட்கார்ந்தார். அப்படி பேச ஆரம்பிச்சுட்டார். வேதவியாசரை பார்த்து என்ன மன சஞ்சலமா இருக்கா போல இருக்கே அப்படின்னுட்டார். அவ்வளவு நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவார். அதுதான் திரிவாளுடைய பலம். நம்ம மனசு அப்படி வரும்போதே நம்ம வரத்துமே நம்ம மனசை முன்னாடி போய் நிற்கும். அது பூதமா இருந்தாலும் நிற்கும், காமமா இருந்தாலும் நிற்கும். தனியா நம்ம வாயால சொல்லி நம்ம மனசை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமையல பார்க்கலாம். குருவை பார்க்க திட்டுவார். என்ன பண்ண, ஏன் திட்டுறாருன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற வம்பு வெள்ள வந்துடுச்சு. நமக்கு தெரிய மாட்டேங்க. நம்ம ரகசியமா பொத்தி வச்சு வாழை சுட்டி ஓரத்தை வச்சிருக்கோம். யாருக்கும் தெரியாதுன்னு அது குரு முன்னாடி போய் ஆடுறது, பேயாட்டம் ஆடுறது, உடனே ஒரு திட்டு விடுற அந்த மாதிரி ஆச்சரியமா. அவர் கேட்டு என்ன மன சஞ்சலம் இல்லையா, சஞ்சலமா, சமாதானம் இல்லையா அப்படின்னு விட்டார். ஆமாம் சுவாமி, பாகவதம் எழுதிட்டார். அவ்வளவுதான், நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டார். பகவத் விஷயம்தான் சிரேஷ்டம், பகவத் விஷயம்தான் வசத்தி. தர்மம்லாம் முக்கியம் இல்லை, தர்மார்த்த காமம் எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா. சர்வ தர்மான் பரித்தியஜ ஹரிமேகம் சரணம் ரஜனு. ஹரியை பிடிச்சுக்கோ, ஹரி ஸ்மரணம் பண்ணு. எல்லாத்தையும் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லையே. மகாபாரதம் நன்னா தான் இருக்கு. ஹரி விஷயமா இருக்க வேண்டாமா? சாதம் எல்லாம் பண்றோம். எல்லாம் காயேனவாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. இன்னைக்கு மாமா பண்ணி வச்சார். கடைசியில் என்னடா, நாராயணாயதி சமர்ப்பயாமி. கடைசியில அது ஆரம்பத்தில் வேற முன்னாடி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுவோம். கர்த்தாஹீனம் கிரியாஹீனம் மந்திரஹீனம் எல்லாம் ஆரம்பத்திலே ஒரு எக்ஸ்கியூஸ். அதுதான் ரொம்ப பெரிய ரொம்ப சமச்சு. ஆரம்பத்திலே எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அறகுறையா பண்ணதை நாராயணனுக்கு அர்ப்பணம். அப்ப நம்ம பாடு ஒண்ணுமே இல்லை, உருப்படியாவது பண்ணல. ஆனா அதுல ஒரு திருப்தி கொடுக்கும்படியா பெரியவாளுடைய ஒரு அழகா டிசைன் பண்ணிருக்கா, நம்ம ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு பண்ணிருக்கா. அதான் சொல்லணும். இதுங்களுக்கு இதுக்கு மேல வராது. இது பண்ணாலே போதும். ஏதோ சார்தம்னு ஞாபகம் வச்சிருந்தா நிறையாத்த நான் பாத்திருக்கேன். அப்பாவோட சார்தம் அம்மாவோட சார்தம்னா பெருமையா சொல்லுவார். எங்க வாத்தியார் ரொம்ப சமத்து கரெக்டா போன் பண்ணி சொல்லிடுவாரு. என்ன தலையெழுத்து வாத்தியார் ஞாபகம் வச்சுக்கோ, அவருடைய தர்மம். நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். எங்க வாத்தியார் கரெக்டா சொல்லிடுவார். அவர் சொல்லித்தானே ஆகணும், அவருடைய தர்மம். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஐபிஎல் மேட்ச் என்னன்னைக்கு யார் யாருங்களும் கரெக்டா சொல்லுவார். நம்மள வேற பாக்கலையா குருஜின்வா, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கோம், சம்சார பிரீமியம் லீக்ல ஓடிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். இப்பெல்லாம் ஐபிஎல் நாங்களாம் எஸ்பிஎல் பார்த்துட்டு இருக்கோம், சம்சார பிரீமியம் லீக் 2020 2-2 ஒண்ணும் தெரியுமா, எப்ப விழுவோம் எப்ப எழுந்துப்போம் எப்ப சிக்ஸ் எப்ப அவுட் ஒண்ணும் புரியறது இல்ல. ஜெயிக்க போறான் நெசா தோத்துட்டு இருக்கோம், நான் பாப்பா ஐபிஎல் பாத்துருக்கேன், அவன் ஜெயிக்க போறான்னு தோத்துருவா. அரே நீ ஜெயிக்க போறான் தோத்துட்டு இருக்கியாரா, நாங்க பாத்துட்டு இருக்கோம், பயமா இருக்கு, எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. பகவத் விஷயம் அந்த லயப்படனே, அதானே வசத்தி, அதானே அத்தம், பகவத் ஸ்மரணதா அவசியம். அதனாலே நாரத சொல்றார் பாகவதம் எழுது, பகவத் விஷயத்தை எழுது, அதுதான் வசத்தி. எப்படி சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். என்ன அனுபவம், நான் பூர்வஜன்மத்தில் வேலைக்காரி பிள்ளையா இருந்தேன், சாதுர்மாசியத்துக்கு வந்த பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண அவ எனக்கு உபதேசம் பண்ணான், அந்த நாமம் என்ன இன்னைக்கு நாரதனா உட்கார வச்சிருக்கு. நாமம் சொன்னா என்ன கிடைக்கும்னா, என்னவானா கிடைக்கும், நாரதர் லெவல் வரைக்கும் போகுமா, அதையும் தாண்டி நிறைய லெவல் உண்டு. எல்லா லெவலும் அடைய வைக்கக்கூடியது நாம ஜபம், அவ்வளவு வசத்தியா பகவன் நாம ஜபம். அதனாலதான் ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோபிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. நிறைய சொல்ல வைப்பா, உன் நாமத்தை சொல்ல வைப்பான்றார் குலசேகர ஆழ்வார் புலம்பர. அந்த நாமத்தை சொன்னா வழி கிடைக்கும். நான் வேலைக்காரி பிள்ளைப்பா, நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை, ஒரு தாசி புத்திரன். அது தோப்பனார் பத்தி அந்த பேச்சே கிடையாது, யார் தோப்பனார்னு சொல்றதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருக்கா அம்மா, அவ்வளவு இப்படி பெத்துட்டா, அது வேலைக்காரி பிள்ளை. இந்த ஊருக்கு சாதுர்மாசியத்துக்கு மகாத்மாக்கள் வந்தான், அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அவர்கள் உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டேன், அவன் எனக்கு உபதேசம் பண்ணா கேட்டேன், அது என்னடா பண்ணிட்டேன், நாரதனா உட்கார வச்சு எடுத்துப்பா. நானும் நினைச்சு கூட பார்க்கல, வேலைக்காரி பிள்ளை இவ்வளவு பிரியனா வந்து நிற்பேன் அப்படின்னா, மகாத்மாக்களுடைய அனுகிரகம், மகாத்மாக்களுடைய கிருப. சாந்தானந்தபுரி மகாராஜ் எழுதுறார், குருஜியை பார்த்த கொஞ்ச வருஷங்கள்லயே சன்னியாசம் வாங்கி கொண்டுட்டார். அப்பயே சன்னியாசத்தை பத்தி சொன்னார், நான் கேட்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டார், இவர் சன்னியாசம் மேல பூரண ஆசை வர சமயத்தில் அவர் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டார். ஆனா உனக்கு அதுவும் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். நடந்தது 32 கழிச்சு நடந்தது. ஆனா குரு வாக்கியம் சத்தியம்ன்ற, குரு வாக்கியம் வீண் போகவே போகாது. நான் குருஜி மாட்ட ஒரு தடவை கேட்டேனா, நல்ல பொன்னியாசம் பண்ண ஆரம்பிச்சு எதுக்கு வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு. குருஜி அம்மா சொன்னா, இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கு, ஒரு நாள் வேலைக்கே போக முடியாது, அப்படி உபன்யாசம் பண்ணுவாய் அப்ப பாத்துக்கலாம்ட்டா. நிஜமா நீங்க நடந்துட்டு இருக்கு சத்தியம், அன்னைக்கு ஏதோ சும்மா விளையாட்டா, நம்ம நினைச்சிருக்க விளையாட்டானா, அவ சொல்ற வாக்கியம் எல்லாம் பகவத் சம்பந்தத்தோட பகவத் சம்மதத்தோட தான் வர்றது. அழகா நாரதர் சொல்லிட்டார், இந்த மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, எங்க அம்மான்ற ஒருத்தி, அவதான் ஒரே ஒரு பந்து, அவன் மரணத்துல போயிட்டா இருந்த ஒரு பந்தமும் நஷ்டமாயிடுது, அப்ப கூட மனோபலம் கூடிச்சு, பந்து நஷ்டமாயிட்டா பலகீனம் அல்லவா வரணும், நமக்கு வேண்டப்பட்டவா நல்ல பிரிய பந்துவா இருக்கா, டக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா பிரிய பிரிய கலவரமா இருக்கும், ஒரு மனசுல ஒரு சமாதானம் இல்லாம போயிடும். ஆனா நாரதர் சொல்றா, என்னோட அம்மா போயிட்டா, இப்படி காலம்பரை பாம்பு கடிச்சது போயிட்டா, 5 பிள்ளை நானு, அம்மாவுக்கு கர்மாவெல்லாம் பண்ணிட்டு, 5 கர்மா பண்ற வயசா, பெரிய கஷ்டம் அதெல்லாம், பெரிய கஷ்டம், 5 கர்மா. சாதாரணமா தாத்தா பேத்திக்கு இந்த தாத்தா பேர் பாத்தீங்கன்னா கொள்ளி பிடிப்பா, அவ்வளவுதான் நூண்டுக்கு, அவ்வளவுதான், அதுல போய் உட்கார்ந்துட்டு கர்மா பண்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அந்த 5 அம்மாவுக்கு கர்மா பண்ணேன், என்ன தைரியத்துல பண்ணேன் அப்படின்னா, மகாத்மாக்கள் கொடுத்த மந்திரோபதேசம், நஷ்டம். மகாத்மாக்களுடைய கிருபை எப்படின்னா, ஒரு நஷ்டம் வரதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிடுறாங்க, நம்ம நஷ்டப்பட்ட பிறகு அனுகிரகம் இல்லை, நன்னா ஞாபகம், நஷ்டம் வரதுக்கு முன்னாடியே ஒரு கிருபை. அதனாலதான் நஷ்டத்துல நம்ம இப்படி பிடிச்சி நிக்கிறோம், நம்ம ஐயோ சாயறதுக்கு ஒரு தோல் கிடைச்சா தேவையன்றமே, இந்த மகாத்மாக்களுடைய அனுகிரகம் பின்னாடியே அலையறதும் தோல் கொண்டு, அவங்க நஷ்டம் வரும்போது ஒரு சாயும் போது அவ்வாடா அதை சாச்சிண்டு கிருபை பண்றோம், அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி அம்மாவுடைய மரணம் பெரிய துக்கம், அதை விட பெரிய துக்கம் எல்லாரும் திரஸ்கரிச்சு விட்டாங்க, 5 திரஸ்கரிச்சு அப்படி இருக்கும், இருந்த ஒரு பந்துவும் போயிட்டான், எல்லாரும் தரிசிக்கிறச்சா மனசு வெந்தி போயிடாதா, நொந்து போயிடாதா, நொந்து போகலையா, ஹரி இருக்கான்னு வந்து விடுத்தான். மனசு இப்படி திருப்பிக்கணும். பாகவதம் என்ன பண்றதுன்னா நம்ம வாழ்க்கை நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றது, அதை பெரியவா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சரியா. இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக் ஒன்று உண்டு, நிறைய புக் எழுதுவா அவாவா, என்னென்ன கஷ்டமான சூழ்நிலைகள்ல அவ எப்படி யோசிச்சா எப்படி ஜெயிச்சார்கள் அப்படின்னு நிறைய புத்தகம் எழுதிருக்க அவ அனுபவங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய திடீர்னு சடனா ஒரு மரணம், இல்லாட்டி ஒரு நஷ்டம், இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது பாகவதம். இந்த குழந்தைக்கு அம்மா போயாச்சு, எல்லாரும் திரும்ப கழிச்சு விட்டான், வைராக்கியம் வந்து எடுத்து அழகா ஆச்சரியமா நேரம் அது பாட்டுக்கு நடந்து நடந்து போயிடுச்சு. ஒரு வனத்துல போச்சு, குளத்துல இறங்கினார், குளிச்சார், குடிச்சார், தண்ணிய குடிச்சார், மரத்துக்கிட உக்காந்தார், ஹரிநாமத்தை ஜபிச்சார். ஹரி பார்த்தான், ஜெயிச்சுட்டானே, பைய பாஸ் பண்ணிட்டானே, ஜெயிச்சுட்டானே, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான் பகவான். பகவான் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கொடுக்கலாம். எதுக்குன்னா எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கிறமான்னு பாக்குறது, இது பரீட்சை கிடையாது, நம்மளை சோதனை பண்ணி பாக்கிறது இல்ல, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறான். ஜெயிக்கிறதுக்கு பகவானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறான். இந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டா இந்த குழந்தை பிடிச்சுண்டு ஜெயிச்சுடுத்து. இப்ப ஒருவேளை நம்ம உபயோகப்படுத்திக்கலன்னா திரும்பி கொடுப்பார், அடுத்துதான் திரும்ப திரும்பியும் கொடுப்பார், திரும்ப திரும்பியும் கொடுப்பார். எல்லா சான்ஸையும் விட்டோம்னா அந்த வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்துட்டு இருப்பார். அதான் அவ்வளவு சமத்து பகவானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிருப்பை அப்படின்னா கருணாசாகரன். நம்ம அந்த ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் விட மாட்டார். நமக்கு அதில் ஜெயிச்சு வர வரைக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது இந்த குப்புறதுக்கு குழந்தை ட்ரை பண்ணும், ட்ரை பண்ணி திரும்பி மல்லாக்க தான் விழும். திரும்பி திரும்பி அது யாரும் முயற்சி, அம்மா சொல்றாளா அப்பா சொல்றாளா உள்ளேன்னு ஒரு ஹரி தூண்டுறான். கவுந்துக்கோ, திரும்ப 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 கவுந்துட்டு தும்முன்னு முட்டிக்கிறது. முட்டிட்டோட பயந்து நீங்க கௌரமாட்டேன்னு சொல்ல வேண்டாமா, திரும்பிய கவுந்து தும்முன்னு முட்டிக்கிறது. அப்பதான் அதுக்குள்ளுக்குள்ள யார் சமாதானம் கொடுக்கறா, யார் தைரியம் கொடுக்கறா, ஹரி. முட்டைக்குள்ள இருக்க இந்த குஞ்சு பறவை இதை உடச்சிட்டு வாங்க யார் சொல்லி கொடுக்கறா, ஹரி. தொடச்சின்னு ஒரு நாள் வெளில வர முடியும், தன்னம்பிக்கைன்னு பெருசா பேசணும். இந்த தன்னம்பிக்கைய உள்ளேந்து கொடுத்தா தானே, உள்ளேந்து யார் கொடுக்கறான்னா ஹரி கொடுக்கறான். அதுக்கப்புறம் தட்டி தட்டி நடக்கிறது, நடக்கும்போது துப்பு துப்புன்னு விழணும், எழுந்து நட 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 நட. இது 5 வயசா இருந்தா அம்மா அப்பா நடந்து நடக்க மாட்டேன் தூக்கிக்கோங்கன்னு சொல்றது குழந்தை. ஆனா முதல் தடவை நடக்கும்பொழுது விழுந்து விழுந்து நடக்கிறது, நம்ம நட நடன்னு சொல்றதே இல்ல, எழுந்து எழுந்து தானா நடக்கிறது. யாரான ஹரி தூண்டான், முடியும் எழுந்துரு ஓடு, முடியும் 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 முடியும். நன்னா ஞாபகம் ஒவ்வொரு நாள் என்ன தைரியத்தை தெரியுமா எழுந்துக்கிறோம், ஹரி சொல்றான் முடியும் எழுந்துரு, முடியும் பாரு, முடியும் நட, இதுவும் கடந்து போகும், எல்லாம் ஜெயிப்போம். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய துக்கம் வந்திருக்கும், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய பயங்கரம் நடந்திருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில். அது அவாவ லெவலுக்கு தகுந்த மாதிரி இது பயங்கரம் நம்ம வச்சுக்கிறோம். அத்தனை பயங்கரத்தையும் தாண்டிதான் அத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கோம். நீங்க நான் எல்லாருமே எதிராக கொண்டு வந்து உட்கார வச்சதுன்னா ஹரி. உள்ளே இவ்வளவு பெரிய இடி, இவ்வளவு பெரிய அடி, இவ்வளவு பெரிய கவலை, இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சமாதானம். இந்த வெள்ள அப்படி முதுக தடவி கொடுத்தா சமாதானம், கவலைப்படாத சோழ அப்படி பிடிச்சு கொடுத்தா சமாதானம். அப்ப உள்ளுக்குள்ளே பிடிச்சா, உள்ளுக்குள்ளேயும் தட்டி கொடுத்தா, உள்ளுக்குள்ளே தடவி கொடுத்தா ஹரி அதை பண்றான். நாரதர் சொல்ற, உட்காந்தே தியானம் பண்ணேன், மகாத்மாக்களுடைய கிருப்பை அந்த நாமஜபம் பண்ணிட்டேன், உள்ளேந்து ஹரியுடைய ரூபம் தெரிஞ்சு கொடுத்து டக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தான். இவ்வளவு பெரிய நஷ்டம், அம்மாவை இழந்துட்டார், தரிசிச்சுட்டா எல்லாரும் திரும்பேன்னு வந்துட்டார். இப்ப அவர் கையில என்னடா இருந்ததுன்னா பகவன் நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான் இருந்தது, ஒண்ணும் கிடையாது. பிரத்யக்ஷமா கண்ணுக்கு எதிர்க்க இவன் எனக்கு சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, கண்ணுக்கு எதிர்க்க ஒரு ஆள் வேண்டாமா, பாக்கெட்ல பைசா வேண்டாமா, தங்கறதுக்கு ஒரு இதெல்லாம் நம்ம கண்ணுல சாலிட அசட்டுன்னு சொல்றோம் பாருங்க, அசடா இருக்கும். அசட்டை நம்பி அசடா போன கூட்டம் நம்ம எல்லாம் அசட் அப்படின்னு அசையா சொத்து சுவாமிஜி உபன்யாசம் அதெல்லாம் இங்கிலீஷ்லாம் வரும். ஆனா எதிரா பெரிய அசத் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், உள்ளுக்குள்ள டக்குனு தெரிஞ்சுட்டானா சுவாமி, இவ்வளவு பெரிய துக்கம், அம்மா போயிட்டா தரிசு கிடைச்சுட்டா டக்குனு பகவத் கிருப்பை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய துக்கம் வந்துடுது, பெரிய நஷ்டம் வந்துடுது, பெரிய பாரம் வந்துடுது, பெரிய கவலை வந்துடுதுனா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஹரி ஒளிஞ்சிட்டு இருக்கான், டக்குன்னு வரப்போறோம். ரெடியா? ரெடி? யாரும் சொல்ல மாட்டேங்கலட்சா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமா கதை பண்ணிட்டு இருக்கேன், வேர்க்க விரிவிற்க சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு மெய் மறந்து பேசுவா, அவருக்கு சந்தோஷம். என்ன சொல்றதுன்னு தெரியா, நான் ஏதோ சமாதானம் சொல்லிப்போ, வேற என்ன பண்ண முடியும். இது ஒரு ஆறு நாள் கதை ஓட்டணும் இல்லையா. அப்ப அந்த உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சக்தி, உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு தைரியம், உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சமாதானம். பாரதியார் சொல்ற வாடா காலான்ற யமதர்மராஜனை கூப்பிட ஒரு உதவி உதைக்கிறேன் வாங்க, நான் தோத்து போயிட நினைச்சுட்டியோ, எழுந்திருக்க மாட்டேன் நினைச்சியோ, வாடா காலா அப்படின்றார். உன்னை காலால் உதைக்கிறேன், வாடா காலா காலால் உதைக்கிறேன், நீ காலம் இல்ல உனக்கு கால் தான் லாய்க்குன்றார். யமதர்மராஜா பார்த்து எல்லாரும் கோடி கும்பிடு போட்டு விட்டுடும் கந்தினா, வாடா காலா காலால் உதைக்கிறேன்றார். எங்கேன்றா தைரியம், நான் உள்ளுக்குள்ள இருக்கானே கண்ணன் இருக்கான். அந்த மனோபலம் என்ன வந்தாலும் அசராத ஒரு மனோபலம். பகவான் டக்கனுக்கு ஆட்சி கொடுத்துட்டானோ, நீலமேக சாமலனாக செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோட சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக செந்தாமரை பாதங்கள், அழகான முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு குண்டு சொப்பு செதுக்கி வச்ச விரல்கள், அந்த விரல்கள் அழகான நகங்கள், அதுல லேச சின்ன 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 ரோமங்கள், அது கிருஷ்ணனுடைய இந்த கால் ரோமங்கள் எல்லாம் பார்த்தேன்னா தெரியும். பத்மார் கால உத்து பாருங்க, லீசா. இந்த குட்டி குழந்தைகள் எல்லாம் பார்த்தா மீசா இருக்கும், ஆம்பளை பசங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, மீசா. அது அந்த முடியே ஒரு அழகு, இந்த குழந்தைகள் சின்ன முடியும். அதை விட கோடி மடங்கு மிருது பத்மநாபனுடைய சரண கமலத்துல இருக்கிற கட்ட வரல இருக்கிற ஒரு நாலஞ்சு முடி, அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கவாள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அத்தனை அழகு, அழகான அந்த கட்டவர்கள், அதுக்கு அடுத்தவர்கள், அதுக்கு அடுத்தவர்கள், அதுக்கு அடுத்தவர்கள், நன்னா கருணீர திருமேனி, அழகான கணுக்கால்கள், இந்த கணுக்கால் அந்த மொழியே அழகு, இந்த கணுக்கால் அப்படி ஜம்முன்னு இருக்குமா, நன்னா இருக்கும். அதுல அந்த சலங்கை நூபுரம் அதுக்கு போட்டுருக்கிறதே ஒரு ஸ்டைல். பார்த்தோம்னா ஒரு சலங்கையை பாருங்க என்ன ஸ்டைலா இருக்கு. இப்ப இருக்க ஆம்பளைங்களா சலங்கையை போட்டு நடக்க விடுங்க, இப்படிதான் இருக்கும், இப்படி இப்படி ரெண்டும் கெட்டாலும் இருக்கும். பத்மநாபனை பாருங்க, காலில் அப்படி சலங்கையை போட்டுருக்கேன், எனக்கு காம்பீரியமா இருக்கு பாருங்க. ஒரு ஸ்திரீத்துவமான விஷயம் நம்ம பாக்குறது, ஆனா அந்த ஸ்திரீத்துவம் இல்லாத ஒரு புருஷத்துவத்தோட பத்மநாபனுடைய திருவடி, அந்த கமலங்கள், அந்த சலங்கை, அதை பார்த்தாலே அந்த சலங்கைக்கே ஒரு பௌருஷம் வந்திருக்கும். இந்த பௌருஷம் சில விஷயங்கள்லாம் புருஷா, இதெல்லாம் ஸ்திரீகள் வாச்சு, இது புருஷாலோட வாச்சு, அப்படிலாம் உண்டு. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் சலங்கைன்றது ஸ்திரீ சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாருக்குமே தெரியும். நூபுரம்ன்றது குழந்தையா இருக்கும்போதுதான் ஆண் குழந்தை பெண் குழந்தை போடுவோம், அவ்வளோ பெரியவர் சாட்சாத் மன்மத்த மன்மத்தக. ஆனா காலில் போட்டுருக்க அந்த நூபுரம் பௌருஷத்தோட இருக்கு, அதுவே அப்படி திமுறா நிக்கிறது, அவ்வளவு திமுறா இருக்கு. ஆனா பத்மநாபன் திருவடியில் இருக்கேன்னு அழகான அந்த சரண காலங்கள், அது அழகான நூபுரம், காஃப் மசில் பார்க்கணும், கடிக்கலாமான்னு தோணும். இன்னும் கடிக்காம இருக்காது, அதான் வருத்தமா இருக்கு. அழகான முட்டி, படுத்த தொடை, இப்படி போய் உருட்டலாமா அப்படின்னு தோணும். அது கச்ச கட்டின்லாம் பகவான் ஒரு குதி குதிச்சான், நான் யமுனா தீரத்துல தொடைய பார்த்தே உசிர விட்டுருவா பலது. அப்படி ஒரு திருத்தொடைகள், அழகான குஷ்ய பிரதேசம், அத்தியாச்சரியமான இடுப்பு, அதிவிசேஷமான நாபிக் கமலம், அது பத்மநாபன் தான். நாபிக் கமலம் அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், இவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. நீண்ட கைகள், பவசாகர நம்மளை தூக்கிறதுக்கான கைகள், அந்த தோள்கள், அந்த விரல்கள், அந்த அழகான கழுத்து, செங்கனிவாய், அந்த மீச இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த மூக்கு, அழகான கண்ண பிரதேசம், நன்ன பங்கஜ நாபாயன்ற மாதிரி, பங்கஜ மாலினேன்னு சொல்ற மாதிரி பங்கஜ நேத்தன், அந்த புருவம், அந்த புருவம் முடிய அவ்வளவு அழகு. இந்த ஸ்திரீகள்லாம் அந்த ஐப்ரோஸ் பண்ணுவா, அதெல்லாம் பண்ணாமலே ஒரு அழகு. பத்மநாபன் ஐப்ரோஸ் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் பண்றதே விட்டுடுது, அத்தான அழகு பத்மநாபனுடைய அந்த ஐப்ரோஸ், அப்படி அழகானது. நெற்றி அல்ல ஒரு கஸ்தூரி திலகம், அது இருக்கிற ஸ்டைலே தனி பத்மநாபன், நல்ல சுருள் சுருளான கேசம், ஜம்மன் அவருடைய ஹிருதயத்தை நிக்கிறான், சங்கு சக்கர கதா பத்மபாணியாக. மகாரத சாதித்திரனால் நிறைய இடங்கள்ல பாகவத விஷயங்கள்லாம் எழுதுற எல்லாம் பத்மநாபன், நீ தான் அப்படி வந்தேன்னு சொல்ற, அதனால பத்மநாபன் பத்மநாபன் நான் சொல்லிட்டு இருக்கேன். பத்மநாபா நீதாண்டா அப்படி வந்தா, பத்மநாபா நீதாண்டா அதான் அனுகிரகம் பண்ணார், பத்மநாபா நீதாண்டா கஜேந்திரனை காப்பாத்தினார். அவருக்கு யாரோ வைகுண்ட வாசினா அது யாரும் ஒத்துக்க முடியலையா, பத்மநாபன் தான் வைகுண்டத்துக்கு போய் இப்படி வந்தார், பத்மநாபன் வைகுண்டத்திலே வந்தார் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே யாரோ வைகுண்ட நாராயணன் ஒத்துக்கொள்ள முடியலையா சுவாதி திருநாளால, அப்படி ஜம்மனு தலையில கிரீடம் எல்லாம் வச்சுட்டு காத்துல மகர குண்டலம் எல்லாம் போட்டுண்டு. நீங்க எத்தனை பேர் கோவில்ல பாத்திருக்கேன்னு தெரியாது, பத்மநாபன் கோவில் அந்த ஸ்ரீவேலிபுரம் அப்படி மேல பாத்துட்டே போங்க, கீழே பாத்துட்டு போங்க, உத்தரத்தை பார்த்தா நிறைய மீன் போட்டிருப்பா, அதுல ஒரு மீன் இருக்கும், அந்த மூக்கெல்லாம் துதிக்க மாதிரி இருக்கும், அந்த மீனுக்கு பேர் தான் மகரம். மகர குண்டலதாரின்றம் இல்லையா, சாதாரண மீன் இல்ல, அதுக்கு மூக்கு அப்படி துதிக்க மாதிரி ரவுண்ட் அடிக்கும், நாளைக்கு போய் பாருங்க, மூக்கு அப்படி வளச்சு நிற்கும், அதுக்கு பேர் தான் மகரம்னு பேர். அந்த மகர குண்டலம் அப்படி போட்டுருக்கோம், அவ்வளவு மகரம் வேற எந்த கோவிலையும் அவ்வளவு மகரம் பார்த்ததில்லை. நிறைய கோவில்கள் போயிருக்கேன், பட் பத்மநாபன் கோயில் அவ்வளவு மகரம் அப்படி கொட்டி கிடக்கு அழகா. அந்த மகர குண்டலம் எல்லாம் போட்டுண்டு சுருள் சுருளான கேசத்தோட சத்துர்புஜத்தோட சங்கச்சக்கர கதா பத்ம பாணியாக பளபளபளபளான்னு காட்சி கொடுக்கும். க்ஷண நேரம் தான், கண்கள் ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்தின்று நிக்கிறது, மூச்சு விட மறந்து போயிட்டார், தாயார் மறந்து போயிட்டார், தான் நஷ்டப்பட்டதை மறந்து போயிட்டார், தான் அம்மாவுக்கு பிள்ளைன்றத மறந்து போயிட்டார், வயசை மறந்து போயிட்டார், ரூபத்தை மறந்து போயிட்டார், எல்லாரும் தன் அநாதியா விட்டுட்டாரன் மறந்து போயிட்டார், ஏன்னா அநாதநாத தீன பந்துவ பார்த்துட்டாரோன்னு. அப்ப நாதன் கிடைச்சுட்டான், பந்து கிடைச்சுட்டான், எல்லாம் மறந்து போயிருக்கான், எல்லாம் மறந்து போயிடுது, க்ஷணமேரம் மறைஞ்சு விட்டார். அப்புறம் தான் ஐயோ அநாதி ஆயிட்டேனே, அப்பதான் தீனன் ஆயிட்டேன்னு தோணிடுத்தான். ஒரு க்ஷணம் தான் எல்லாம் தெரிஞ்சது, அதுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டார், அதுக்குள்ள பார்த்துட்டா பாருங்கள், அதை சொல்லணுமே, இந்த கலவரத்தை மறந்து போயிடுவோம் இல்லையா. பத்மநாபர் கோயில் இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம், இறங்கின பிறகு ஒழுங்கா பார்க்கலையோன்னு தோன்றது, நன்னா பார்த்தோம்னு சொல்ல முடியல, ஆனா க்ஷணநேரம் தான் காட்சி கொடுத்திருக்கார் சுவாமி, அதுக்குள்ள பாதாதி கேசம் கடகடகடன் பார்த்துட்டாரா, ஹிருதயத்துல அந்த ரூபத்தை வாங்கிடுச்சு, அந்த அவசரம் அது குழந்தைகளுக்கு உண்டு. க்ஷண நேரத்தை பத்து விஷயங்களை கவனிக்கும், நம்ம அதுக்கு தெரியாம ஒன்று வைப்போம் நினைப்போம், மறைச்சு அதுதான் கரெக்டா பார்ப்போம், நம்ம பைத்திய மாதிரி அசடு மாதிரி நம்ம சிரிப்போம், நம்ம இதுகள் எப்படியாவது மயக்கி அதுக்கு அந்த பாரு இங்க பாரு அப்படின்னு, அங்க பாருன்னு பொழுது அங்க பார்க்கும் சொல்லி முடிச்சு நடக்கும், திரும்பி இதை பார்த்துடும், நம்ம எதை ஒழிக்கிறோமோ எதை மறைக்கிறோமோ அதை பார்த்துடும். எல்லாம் அந்த ஆதிசேஷன் மாதிரி எல்லா பக்கமும் காது உண்டு நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம எங்கேயாவது பேசிட்டு இப்போ அதுகளுக்கு எங்கேயோ காது, அது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா அது காதுல விழுந்த விஷயத்தை வச்சு அதை அர்த்தம் பண்ணிட்டு வரும். நிறைய பார்த்துருக்கேன், இந்த காலத்து குழந்தைகள்லாம் பேசவே பயமா இருக்கு, இந்த காலத்து குழந்தைகள் சத்தங்கள்ல பேசுறது எங்களுக்கு பயமா இருக்கு, புதுசு புதுசா கேள்வி கேட்கறதுகள், யோசிச்சு யோசிச்சு ரூம் போட்டு யோசிக்கிறதுகள், எல்லாம் விதவிதமா கேள்வி கேட்கறதுகள் ஆச்சரியமா. அதுக்குள்ள பார்த்துட்டான் அந்த குழந்தை பகவான் காணுமேன்னு அழறது, அசரீரியா சுவாமி சொல்லிட்டார், கவலைப்படாதே இங்கதான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினா இருப்பா. அதுக்கப்புறமா திரும்பி அதே ரூபத்தை நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே இருந்தேன், அடுத்த கல்பத்திலே நான் நாரதனா பிறந்தேன் பா, உன் எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னாரு வேதவியாசர். எல்லாம் ஹரிகிருப்ப, ஹரிகிருப்பினால ஞாபகம் இருக்கு அப்படின்லாம் சொன்னார். சொல்லிட்டு அழகா பாகவதம் எழுதுப்பா அப்படின்னு உடனே அவர் சரியிருட்டார் வேதவியாசர். இதுல நாரதருடைய வைபவம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்ன அவசியம் இருக்கு, இந்த பாகவதம் எழுதுன்னு சொன்னாலே எழுது போற, எதுக்குதா சொல்லணும்னா பகவானுக்கு ஆசையா என் நாரதனை பத்தி தெரிஞ்சுக்கோங்களேன். ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, அவர் கலியுகத்துல அந்த டிவி சீரியல் தான் பாக்கணும், தலை மேல ஒரு ஏரியல் இருக்கும், நாரதனாலே ஒரு ஃபன்னி கேரக்டர் தான், தலைக்கு மேல ஒரு ஏரியல், எங்க பார்த்தான் எனக்கு தெரியல, ஒரு கொண்டை அது மேல ஒரு ஏரியல், அதுக்கு மேல ஒத்த பூ வச்சுண்டு, பாவம் நாரதர் இப்படிலாம் இருந்தாருன்னு எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல, ஆச்சரியமா இருக்கு. இதுக்காகவே நாரத வைபவம் பாகவதம் ஏண்டா சிரேஷ்டம்னா, பாகவதால பத்தி தான் பகவான் நிறைய பேசுறான், கண நேரம் தான் சுவாமி காட்சி கொடுத்தாரு முடிச்சு விடுறார் சுகபிரம்மம். ஆனா நாரதர் வைபவத்தை விஸ்தாரமா சொல்றார் வேதவியாசர், பகவத் ரூபத்தான் விஸ்தாரமா சொல்லணும், அதை டக்குன்னு முடிச்சுட்டார், நாரதர் பேர் பட்டவர் அப்படின்னு விஸ்தாரமா சொல்றார். அவன் நாரதர் சொல்லிட்டார், அவர் ஹரி ஹரி நாராயண 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 அவர் கிளம்பிட்டார், அவர் தேமேன்னு உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாராம், சத்குருநாதன் சொல்லியாச்சு அப்படின்னு அதே ஸ்மரணை. சத்குரு விஷயத்த சொல்லியாச்சுன்னா அதை ஆலோசனை பண்ணணும், அது இந்த காதல கேட்டு அந்த காதலையே விட்டுருப்பா, இந்த காதுக்கு போனாலும் பரவாயில்ல, சாதாரணமா சொல்லுவோம் இந்த காதல வாங்கி அந்த காதல விடணும், நான் எதிர்பார்க்கறது தான் அட்லீஸ்ட் இந்த காதலே இந்த காதுக்கு போற வழியில ஏதாவது கொஞ்சம் ஹிருதயத்தை இறங்கிடாதா, இங்க வாங்கி இப்படியே விட்டுரு, அது இங்க வாங்கி இப்படியே விட்டா வாங்காமலே விட்டுரு, அங்கதான் கஷ்டம். நான் சொல்லிட்டா வேதவியாச ஆலோசனை பண்றாரு, துந்துகாரி அதான் பண்றான், பாகவதம் என்னதான் பண்ணணும்னா அண்ணன்னைக்கு நடந்த விஷயங்கள், அண்ணனுக்கு நடந்த பாகவதத்துல நடந்த விஷயங்கள் இல்ல, பாகவதத்துக்கு உள்ள நடந்த விஷயங்கள், நம்ம என்ன பண்றோம், பாகவதம் நடக்கிற இடத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம், பாகவதத்துல நடக்கிற விஷயங்களை பார்க்கணும், பார்த்துட்டோம்னா ஹதயத்தை அப்படி அதை ஆலோசனை பண்ணணும், இன்னைக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொன்னா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும். அந்த மாதிரி இவரும் ஆலோசனை பண்ண அழகா உள்ளுக்குள்ளே விஸ்தாரமா பகவான் காட்டி கொடுத்துட்டாங்க பாகவதத்தை. விஸ்தாரமா பார்த்தார், விஸ்தாரமா அனுபவிச்சா, விஸ்தாரமா எழுதிட்டாராம். தன்னை மறந்து அழகா உட்காந்து சரஸ்வதி நதி தீரம், அது சரஸ்வதி நதி தேவி ரொம்ப விசேஷமானவள், அவளுக்கு நிறைய பாக்யம். கிருஷ்ணவதாரம் பகவான் கிளம்புற சமயம் சரஸ்வதி நதி தீரம் தான். வேதவியாசனம் நாரதனும் மீட் பண்றது சரஸ்வதி நதி தீரம். அதே சரஸ்வதி நதி தீரத்திலேதான் வேதவியாசர் தியானமும் பண்றார். தியான விஷயம் குரு ஒரு விஷயம் சொன்னா அதே சிந்தனை பண்ணணும். சாந்தானந்தபுரி மகாராஜ் நிறைய இடங்கள்ல எழுதுறார், என் குருநாதன் இப்படி சொன்னார், அதையே நினைச்சிருந்தேன், அதே சிந்தனையில தான் ஓடிட்டு இருந்தது. அது ஒரு சுக்கம், அந்த குரு வாக்கியம் கேட்கறது ஒரு சுக்கம், அந்த குரு வாக்கியத்தை ஆலோசனை பண்றது ஒரு சுக்கம். அவ திட்டினால அது ஆலோசனை பண்ணணும், அவ கண்டுக்கலனால அது ஆலோசனை பண்ணும். அதெல்லாம் ஒரு தியான ரகசியம். பெருசா நீட்டி முழக்கி ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ண மாட்டான். நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கணும்னா, குருன்னா இது அப்படி பண்ணா, இப்படி கூட உட்காதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு முகபாவனை, ஒரு வார்த்தை, ஒரு கோபம், அதுல புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் அப்பதான் நிறைய விஷயங்கள் ஆலோசனை பண்ணி ஒரு தெளிவு வரும். எல்லாத்தையும் எடுத்து 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 கொடுத்துட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்புறம் குருவை வந்து குருவை வச்சுக்க மாட்டேரு, அதுதான் கஷ்டம். அதனால குரு தியானத்தை கொடுக்கற, நிறைய தியானம் பண்ணணும். மனசு அடங்கணும் இல்லையா, மனசு எப்படா அடங்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆலோசனை பண்ணும்போது அடங்கும். நிறைய விஷயத்த ஆலோசனை பண்ண அடங்காது, ஏக விஷயத்துல ஆலோசனை வரும். ஏக விஷயம் ஆலோசனை எப்ப வரும் அப்படின்னா, குரு சொல்லுவார். குரு சொல்ற மெத்தட் எப்படி, நாரதர் அறகுறையா சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க, பாகவதம் எழுது ரொம்ப விசேஷம் விட்டார். அது எப்படி பாகவதம், இவர் ஆலோசனை பண்ணா, இந்த ஆலோசனை பண்ண 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 உள்ளேந்து வந்துடுச்சு. லேசா தான் சொல்றாரு நாரதர், லேசா அப்படி கோடிட்டு காட்டார். இந்த கோடிட்டு காண்டதுல அப்படி ஒரு தியானம் வந்துடுத்து வேதவியாசருக்கு. தியானம் பண்ணி எழுதிட்டா, நன்னா எழுதிட்டா, எழுதினவன் சுகபிரம்மத்துக்கு உபதேசம் பண்ணிட்டா. சுகபிரம்ம சமத்தா கேட்கிறார், சமத்தா உட்காந்து கேட்கிறார், ரொம்ப அழகு, எல்லாம் குரு பிரபாவம் தான். சுகபிரம்ம அழகா உட்காந்து வேதவியாசர் சொல்ற 18 சொல்லி அழகா கேட்டு விட்டு, அப்பா ரொம்ப ஆச்சரியம்பா, அதி அற்புதம்பா அப்படின்னு சொல்லி அவரு பாட்டு குழம்பிட்டு அழுதுட்டே இருக்காரு. பாகவதம் பாராயணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சுகபிரம மகரிஷி மாதிரி பண்ணணும். தனியா பண்ணிக்கிறார், எப்ப துவாபர யுகத்தை ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் தனி பாராயணம். எப்படா முதல் முதல்ல பப்ளிக் பாராயணம் அப்படின்னா, பரிசுத்த மகாராஜனுக்காக சொல்றாரு பாருங்க, அப்பதான் லோகத்துக்கு தெரிஞ்சு. அது வரைக்கும் இதுமேனு உக்காந்து பாராயணம். இந்த தேஹு ஆலந்தி எல்லாம் போனோம்னா, அவாவா உக்காந்து ஞானேஸ்வரி வாசிப்பா, சரியா தப்பா அவாவா அதுக்கு வாசிட்டு இருப்பா. நம்மளும் வாசிப்பா. எப்ப தெரியுமா, இந்த பாகவதம் முதல் முதல்ல கத்துக்க ஆரம்பிச்ச சமயத்துல அப்படியே விழுந்து விழுந்து படிப்போம். நாளைக்கு எப்படியோ ஒழுங்கா படிச்சுடணும். அன்னைக்கு இருக்கிற சர்த ஒரு 5-6 தடவை படிச்சு அந்த அத்தியாயம் வந்துடுத்துன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இருக்கணும் அந்த சர்த, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், பாகவதம் 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 பாகவதம். அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி தனியா 864,000 வருஷம் தனியா ஜெபிச்சுருக்கார் பாகவதத்தை. ஒத்தாள நடந்துட்டு உக்காந்துட்டு எழுந்துட்டு படுத்துட்டு இதையே ஜெபிச்சு 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 அவ்வளவு கூட ஏறிடுத்தான். அது அப்படியே வந்து பரிசுத்துக்கு சொல்ல வந்துட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பாகவதம். அதாவது அத்தனை வருஷம் புடம் போட்ட தங்கம் போல அவ்வளவு கூட ஏறிருக்கு, அவ்வளவு ஜபம். அவரே எத்தனை சப்தாகம் பண்ணாரோ தெரியாது. சுகபிரம வேகத்துக்கு எல்லாம் ஒரு நாள்லயே 18 முடிச்சுட்டு போயிடுவார். அது துவாபரேகம் வேற இல்ல, கலியுகம் இல்லையே, துவாபரேகம் வேற. ஜாலியா நம்ம சகசநாமல அவ்வளவு ஜாலியா சொல்றோம், அது என்ன 10 பகவத்கீதா என்ன 1 அவ்வளவுதானே. அது பெரிய பலம், பெரிய பாரமா தெரியறது இல்லை. அது போல ஆச்சரியமா ஒரு பாகவத பாராயணம் பண்ணிட்டே இருக்க சுகபிரம மகரிஷி. என்ன ஆச்சரியம்னா, அவர் ஒரு பக்கம் பண்றார், வேதவியாசர் ஒரு பக்கம் பண்றார், எழுதுன்னு சொன்ன நாரதருக்கு இந்த பாகவத புஸ்தகம் கிடைச்சிருது, அவர் ஒரு பக்கம் ஜெபிச்சிருக்காரு. என்னமா எழுதியிருக்கான் என் சிஷியன், சும்மா சொல்லப்படாது, நல்லா தான் எழுதியிருக்கான். அவருக்கு ஒரே குஷி. இதை பார்த்துட்டும் பிரம்மதேவர் அவரு ஒரு நாள் பகவான் எனக்கு சொன்ன சதுஸ்தோக்கியவர் இது என்ன இருக்கே, அவரு பக்கம் படிச்சிருந்துருக்கார், இதெல்லாம் என்னமோ படிக்கிறான்னு சொல்லி ஒரு காப்பி வாங்கிட்டு வைகுண்டத்தை உட்காந்து ஸ்ரீதேவி படிக்கிறார். என்னமோ ஒழிச்சு ஒழிச்சு படிக்கிறாளேன்னு சொல்லி அங்கே பூதேவி பிடுங்கினான், அதுக்குள்ள நீலாதேவி பிடுங்கினான், 3 பிடுங்கிறான்னு இவர் பிடுங்கி வச்சுட்டார். இருங்கோ நான் படிச்சு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன், கொடுக்கவே மாட்டேங்கிறார், இன்னும் புத்தகமே கிடைக்க மாட்டேங்கிறது. என்னடா நாராயணனே பாராயணம் பண்ணும்படியான ஒரு விஷயம் ஸ்ரீமத் பாகவதம், நாராயணன் பாராயணம் பண்ணும்படியான விஷயம் அந்த பாகவதம். எத்தனை வசத்தையும் பார்த்துக்கோங்க, அல்ப சொல்பமான விஷயம் இல்லை. நாராயணன் அப்படி எழுதுன எழுதுனு படிக்கிறாராம், என்னடா நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம் அதெல்லாம் இல்லையா? ஐயோ வேதவியாசர் எவ்வளவு அழகா எழுதியிருக்கான், சுகபிரம என்ன அழகா வந்திருக்கான், பரிஷத்து என்னமா இருக்கான், ஐயோ பீஷ்ம ஸ்துதி எவ்வளவு ஜோரா இருக்கு, குந்தி ஸ்துதி தன்னை சொல்றான் தோணலையா, இவாளுடைய பாவ ஹிருதயத்தை பகவான் பாவிச்சு ரசிக்கிறான். நாராயணுக்கு ஒரே குஷியா, நம்ம எல்லாம் சாதாரண பாகவத வாசம்னா ஏதாவது அவதாரங்கள் இருந்தா உடனே ஜெய் போலவராக மூர்த்திகி ஜெய் போல நரசிம்ம சுவாமிக்கு அப்படின்னு இல்லையா, இந்த பகவான் எங்கெல்லாம் பாகவத வளங்களா, ஜெய் போலோ ஸ்ரீ பீஷ்ம மகராஜ் கி ஜெய், ஜெய் போலோ வேதவியாச மகரிஷி கி ஜெய், ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கி ஜெய், ஜெய் போலோ கட்வாங்க மகரிஷி கி ஜெய், ஜெய் போலோ சூத பௌராணிக மகராஜ் கி ஜெய், ஜெய் போலோ சௌனகாதி ரிஷிகளுக்கு ஜெய். ஒரு புண்டரீகம் போட்டா வைகுண்டத்துக்கு ஜெய் ஜெய் ஜெயின்றாங்க. பகவான் பாகவதால பிராபான்யமா வச்சுட்டு ஒரு பாகவத பாராயணம், நம்ம பகவத் அவதாரங்களை வச்சுட்டு பாராயணம் மரியம் உண்டு. இந்த பாராயணம் பல வெரைட்டி உண்டு, சில பேர் இந்த ஸ்துதியை மட்டும் பிராபான்யமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், சில பேர் அவதாரங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இப்படி ஒவ்வொருத்தரும் சுபாவம். நாராயணன் அந்த பாகவதா யாரெல்லாம் இருக்கான் தேடி 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 பாக்கிறார். ஆச்சரியமா அதி விசேஷம் சொல்றோம் இல்லையா, எத்தனாவது அவதாரம் இந்த ஸ்லோகத்துல வருது அப்படின்னு. அது மாதிரி பகவான் இந்த இடத்துல பீஷ்மர் வருவார், நாராயணன் பாராயணம் வந்து உபன்யாசம் வேற பண்றாரு. முதல்ல ஸ்ரீதேவி எல்லாம் பார்த்தாரு, என்ன இவர் திரும்பி இவரே வீசிக்கிறாரு, சீசிசி ரொம்ப தான் பெருமை ஜாஸ்தியா போயிடுது ஆத்துக்காருக்கு அப்படின்னு. நாராயணன் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சோன்னு பார்த்தோன்னே கேட்கிறாளாம், சுவாமி என்னமோ பாகவதம் உம்முடைய சொரூபம்ன்ற உங்களை காணவே இல்லையே, என்னெல்லாம் என்ன ஃபில்டர் பண்ணிட்டு வீடியோ சொல்லியிருக்கேன்றாரு. நரசிம்ம விஷயம் சொன்னா அவர் பிரகலாதன பத்தியே பேசிட்டு இருக்கா, தூண்டு ஒரு நரசிம்மன் வந்தார் அவ்வளவுதான் முடிச்சுட்டார், அவ்வளவுதான் வராகத்தோக நிரகாது அவ்வளவுதான், வராகதோ வராகன் வந்தார் அவ்வளவுதான். ஆனா அந்த வராகன் வரத்துக்கு காரணமானவளை பத்தி பேசுறாங்க, அப்படி எவ்வளவா பாராயணம் பண்ணிட்டு இருக்காளாம். அது யாருக்கிட பூரணமா கிடைக்கணும்னா பரிசுத்துக்கு கிடைக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான சுவாமி. பரிசுத்துக்கு ஏண்டா கிடைக்கணும் அப்படின்னா பாண்டவ வம்சம், பாண்டவ வம்சம்ன்ற விசேஷமா அப்படின்னா இல்லையா, கர்ப்பத்திலேயே சுவாமியை பார்த்துட்டான் இல்லையா, கர்ப்பத்திலேயே பார்த்துட்டான், எப்படா பார்த்தானா, அம்மா போய் சரணாகதி பண்ணிட்டா உத்தர பாஹி பாஹி மகாயோகின்னு, தேவ தேவ ஜகத்பதே நான்யம் தத் அபயம் பஷ்யேயத்ரம் மிருத்யு பரஸ்பரம். பக்கத்துல நிக்கிறாளாம் குந்தி திரௌபதி எல்லாம் நிக்கிறாளாம், அவாவாளுக்கு சந்தோஷம், உத்தர என்ன அழகா பகவானத்துல சரணாகதி பண்ற, அத்தியாச்சரியமா சரணாகதி பண்றாளே. திரௌபதி அஞ்சு குழந்தைகள்லாம் இழந்துட்டாளாம், இதான் ஆச்சரியம். திரௌபதி ஒரு மானத்தை காப்பாத்துறதுக்கு வஸ்திரத்தை டன் டன்னா கொடுத்த பெருமாள் கூட அஞ்சு பிள்ளையே காப்பாத்த தெரியாதா, எதுக்குடா வாங்கிட்டா அப்படின்னா, உனக்கு நான் இருக்கேன் போதுஞ்சு போ, உன் சத்தியத்தை எல்லாம் நிரூபணம் பண்ணிட்டேன், உன்னுடைய சபதத்தை எல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு, திருப்பி 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 பந்தம் பாசம் சேற்ற விழாத விட்டுடு. அவளுக்கு வைராக்கியம் வரத்துக்காகவே உபபாண்டவர்கள் தலையை எடுத்தான், இவன் தானே புடவையை கொடுத்தான், இதுதான் சுவாமியோட லீல, எப்ப கொடுப்பான் எப்ப எடுப்பான் எதை கொடுப்பான் எதை எடுப்பான்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தன்னை கன்ஃபார்மா கொடுக்க போறான், அதுக்குதான் எத்தனை பாடு. திரௌபதிக்கு வைராக்கியம் வந்துடுத்து அஸ்வத்தாமனை ஒன்னும் பண்ண வேண்டாம்னு ஆளும், அதான் அதிசயமா இருக்கு. இதே திரௌபதி தான் ரத்தத்தை எடுத்துப்பேன் தலையில தடவிப்பேன் இவ்வளவு வசனம் பேசினவள். சாதாரணமா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா தான் அம்மா குதிப்பா, இங்க பிள்ளைகள்லாம் போயாச்சு அப்ப கூட தேமேன்னு நிதானமா இருக்காளாம். திரௌபதிக்கு ஒரு நிதானம் வந்து கொடுத்தான், மகாபாரத யுத்தத்திலே திரௌபதி ஒன்னு புரிஞ்சுட்டான், எல்லாம் வேஸ்ட் நான் சொன்னதெல்லாம், ஏதோ கிருஷ்ணன் ஏதோ நடந்தது அப்படின்னு நிதானம் வந்து கொடுத்த. அதனாலதான் அவருடைய அஞ்சு குழந்தைகள் போன பிறகு கூட அஸ்வத்தாமன் காலில் விழுந்து சேவிக்கிறாள், நடக்கிற கதையா, பகவான் கண்கள்ல ஆனந்தம், என் திரௌபதி ஜெயிச்சுட்டாளே. இப்ப கஷ்டம் வந்தோட கிருஷ்ணனை கரிச்சு கொட்ட வேண்டாமா, நம்ம கேள்வி கேட்கிறோம் அன்னைக்கு அது பண்ணல இன்னைக்கே பண்ணல, தெய்வம் அன்னைக்கு நான் நாமஜபம் பண்ண பண்ணி கொடுத்தது இன்னைக்கு ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்டுடுவோம். ஆனா திரௌபதி கேட்கவே இல்லை, அன்னைக்கு புடவைய கொடுத்த இன்னைக்கு பிள்ளைய எடுத்த, அவளுக்கு ஒன்னே ஒண்ணு வந்து புரிஞ்சுதான், ரெண்டு துணி கண்ணன் இருக்கான், கொடுத்த போதும் இருந்தா எடுத்த போதும் இருந்தான், அப்ப அவன் இருப்பான், இது புரிஞ்சு கொடுத்தனா போதும், கிடைக்கிறதோ நஷ்டமாகறதோ கொடுக்கறானோ எடுக்கிறானோ கெடுக்கிறானோ எதுவாகிலும் கண்ணன் நமக்கு உண்டு. இது புரிஞ்சுக்கணும், கண்ணன் உண்டு. எதை எடுத்தான், எதை கொடுத்தான், எதை கெடுத்தான் முக்கியம் இல்லை, அவன் இருக்கானா அவ்வளவுதான் முக்கியம். அந்த புத்தி வந்துடுதான் திரௌபதிக்கு பக்குவம். பாகவதம் பலவிதமா பக்குவப்படுத்தப்பட்ட பக்தாளை பத்தி பேசுறது. இப்ப நமக்கே சில விஷயங்கள் பகவான் எடுத்துட்டான், ஏன் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டான், இப்படி எடுத்துட்டு இருக்க வேண்டாம், நிறைய நியாயங்கள் சொல்றோம். திரௌபதி ஒண்ணுமே சொல்லல, பகவான பார்த்து லேசா சிரிக்கிறா. பகவான் ஆச்சரியமா திரௌபதி பார்த்து சிரிக்கிறான், நடா கிருஷ்ணா கோவப்படுவேன் நினைச்சியோ, சவம் கொடுப்பேன் நினைச்சியோ, திரும்ப அடுத்த ஒரு யுத்தத்துக்கு தயாராவே நினைச்சியோ, இல்ல இனிமேல் யுத்தம் எல்லாம் என்னோட மனசோட மட்டும்தான், என்னுடைய எண்ணங்களோட மட்டும்தான், என்னுடைய காமம் குரோதம் பயம் துவேஷம் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும், இந்த யுத்தத்துல ஜெயிச்சு நீ சந்தோஷப்படும்படியா வாழ. அதனால ரொம்ப அழகு இந்த திரௌபதியோட பக்குவம் இருக்கு பாருங்க, நினைச்சு நினைச்சு எழுதிருக்கேன், பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்துல இவ்வளவு பக்குவமா இருக்கா பாருங்க, ஏண்டான்னா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அன்னி கத்தினா பாருங்கோ, அது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலம். என்னடான்னா இப்ப இவ்வளவு பெரிய நஷ்டத்துல கூட இவ மனசு தோத்து போகாம ரக்ஷமாம் சரணாகதம், பகவான் முன்னாடியே மனசு இப்படி இறுக்கி பிடிச்சான் திரௌபதி. இப்ப மனசு அப்படி பலகீனமாகறதுக்கு முன்னாடி பகவான் அப்படி தலையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், திரௌபதி ஒண்ணு இல்ல விட்டுடு, அஞ்சு குழந்தைகள் நடுவில் வந்தா நடுவில் போயிட்டா பெருசா எடுத்துக்காது, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நான் இருக்கேன்னு உள்ளுக்குள்ளே தைரியம். இதுதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். நம்ம ஒரு தடவை அதை சொல்லிட்டா சொல்லலாம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீள, திரௌபதி சரணாகதினா திரௌபதி மாதிரி பண்ண வேண்டாமா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், இப்பதான் பலிதமாகும். நீங்க பாரு ஜாலியா, கோவிந்தா புண்டரீகாட்சா அந்த பாவம், பாகவதம் எதுக்குன்னா பாவத்தை கிரகிக்கணும். இது ஸ்லோகம் இல்ல, இது வெறும் 18,000 விஷயம் இல்ல, இது 7 நாள்ல முடியறது இல்ல, இதுல இருந்து என்ன பாவத்தை அன்னன்னைக்கு கிரகிச்சே, அந்த பாவத்தை கிரகிக்கணும். பாவகிராகி ஜனார்தனம், இந்த பாவம் அப்படியே உள்ள இறங்கணும். யாராவது திட்டினா உள்ளே கோபம் அப்படி வருது, ஒன்று கிளம்புறோம் கட 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 கடன்னு, அது போல உள்ளுக்கு அந்த பாவம் அப்படியே உள்ள இறங்கணும். திரௌபதியும் சொல்லும்போது திரௌபதி சரணாகதி பண்றான்னா உடனே இந்த சரணாகதி நமக்குள்ள இறங்கணும். இந்த குழந்தைகள்லாம் சினிமா எல்லாம் பார்த்ததுன்னா பக்கத்துல ஒரே ஒரு குத்து குத்துவோம், இவாளே குத்துற மாதிரி. இந்த கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவாள் இவா எழுந்து ஓடுவான், அவன் ஓட மாட்டான், இவன் ஓடுவான், அப்படியே இதுல இரண்டரை கலந்துருவாங்க. அது போல பாகவதம் மெக்கானிக்கலா வந்து புஸ்தகத்தான் வச்சிருந்து கண்ணெல்லாம் வச்சிருந்து இப்படியே உட்காந்துட்டு, அப்புறம் இப்படி எல்லாரும் ரவுண்டு பார்த்துட்டு டிஃபன்ல எதாவது போட்டாச்சான்னு ஒரு பார்த்துட்டு, நான் ஹாசியத்துக்காக சொல்ல, கிண்டல் பண்றதுக்காக சொல்ல, இந்த பாவத்தை கிரகிக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. இந்த பாவம் அப்படியே உள்ள இறங்கணுமா, இந்த பாவம் இறங்கிடுத்தோம்னா சுகம். சைத்தன்யா தான் சொல்ற, இந்த பாவத்தை கிரகி, இந்த பாவத்தை குடு, சன்மார்க்காம் பிரேர யவாசுதேவ, இதான் சன்மார்க்கம். என்ன அப்படி இதுல பிரவர்த்திக்க பண்ணுப்பா, இந்த கோவிந்தா புண்டரீகாட்சான்னு திரௌபதி மாதிரி கதம் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. அப்ப உள்ளேன் தெரியும் பிரஹலாத விஷயம், நிஜமாவே பிரஹலாதனா இருந்தோம்னா தூண்ல நரசிம்மம் தெரியும், ஒளிஞ்சுட்டு தெரியும், சத்தியமா தெரியும். அந்த பாவசுத்தி தான் வேணும். அப்ப கதறினா இல்லையா ரக்ஷமாம் சரணாகதம், அந்த ரக்ஷ இவளுக்கு ஒரு பெரிய துக்கத்துல கூட மனசமாதானம் தரும்படியா நிக்கிறதா, பக்குவப்பட்டுறதான் மனசு, பக்குவப்படுத்துட்டான். திரௌபதிக்கு ஆச்சரியமா இருக்கு, நானா இப்பதான் யுத்தம் நடந்தது, இதுக்கு முன்னாடிதான் சபதம் எல்லாம் பண்ணிருக்கா, இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருக்கு, இப்ப இன்னும் கோபம் வர வேண்டாமா, வர மாட்டேங்கிறதான். அவளை யோசிச்சு யோசிச்சு பாக்குறா, ஏன் வரல, நானா அப்படி இருக்கேன், நானே தானா, நான் இப்படி இல்லையே, அது சத்திரிய பெண்மணி, கோவம் சுருக்குன்னு வரணும். அது இவளுக்கு, அவளுக்கு இப்ப கோவம் வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, சாபம் கொடுக்கறதுக்கு பூரண அதிகாரம் இருக்கு, ஆனா வரமாட்டேங்கிறதா, ஏண்டானா உள்ளே இருந்து ஒருத்த கோபத்தை இப்படி பிடிச்சு வச்சுட்டான். என் திரௌபதி கோவப்படப்படாது, என் திரௌபதி அழப்படாது, என் திரௌபதி புலம்பப்படாது, என் திரௌபதி என்ன பண்ணணும்னா சமாதானமா இருக்கணும், என்ன நடந்தாலும் சமாதானம். இதுதான் சுவாமி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். பாகவதம் முழுக்க இதுதான், சாந்தமா இரு, ஆனந்தமா இரு, சாந்தானந்தமா இரு, சாந்தானந்த புரியா இரு, சாந்தானந்த புரியோட இரு. அதான் சாந்தமா ஆனந்தமா அப்படியே இருக்கணுமா. திரௌபதி இருக்கு, அதிசயமா இருக்கு, பஞ்சபாண்டவர் அதிசயமா பாக்குறா, அவ்வளவு சிரேஷ்டம், அப்படியெல்லாம் ஜெயிச்சுட்டா திரௌபதி. இப்ப உத்தரம் சொல்றா, பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே நாண்யம் தத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் கிருஷ்ணா காப்பாத்து தபாது. அதுதான் அதிசயம். வேதவியாசர் ஒரு சரணாகதி பண்றார் பகவான் நாரதன் அனுப்பினா, அஸ்வதியம் திரௌபதி சரணாகதி பண்ணா தானே வந்தான், உத்தர சரணாகதி பண்ணிட்டா தானே நுழைஞ்சான், அவர் கர்ப்பத்துக்குள் நுழைஞ்சுட்டானோ. இது அந்த குழந்தை பண்ணல, குழந்தைக்காக அவன் அம்மா பண்ணா, அந்த அம்மாவுக்காக இவன் குழந்தைய ரசிச்சுட்டான். அப்ப அம்மாக்கள்லாம் குழந்தைகளுக்காக சமத்தா பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்க எல்லாம் உங்க குழந்தை நினைச்சு புலம்புற, நன்னா புலம்புற. அது பாவம் அதுக்கு முடியல, பாவம் அதுக்கு தெரியல, அவன் படாத பாடுபடுறான், அவன் சமப்படுறா, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க புலம்பெல்லாம் கேட்கறது யாருக்கு டைம் இருக்கு, ஒரு வார்த்தையும் யூஸ் இல்லை. பத்மநாபா குழந்தை நன்னாவை, பத்மநாபா குழந்தையோட இரு, பத்மநாபா ரக்ஷ கோவிந்தா புண்டரீகாட்சம் அவகத்தினா மாதிரி, பாஹி பாஹி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே நாண்யம் தத் அபயம் பஷ்ய. நிஜமாவே அம்மாக்கள்லாம் குழந்தைகள் நன்னா இருக்கும் நினைக்கிற அம்மா அத்தனை பேருமே ஸ்லோகத்தை சொல்லலாம். பாஹி நிறைய உண்டு பாகவத்ல, அப்புறமா பாகவத்ல ஒரு புக்கு போட வேண்டியிருக்கும், இந்தந்த ஸ்லோகம் சொன்னா இது பயம், சுவாமிஜி ஆசை இல்லாம ஒரு மந்திர புஸ்தகம் போட மாதிரி ஆயிடும், இன்னென்ன மந்திரங்கள் இன்னென்ன காரிய சித்தின்ற மாதிரி நான் அனுபவிச்சதை சொல்லிட்டு இருக்கேன் பாகவத்தில். நிஜமாவே பாஹி பாஹி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே நான் அந்யத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். அவ தனக்கு சொல்ல, தன் குழந்தைக்கு சொல்லிட்டு இருக்கா, நான் அந்யம் தொத் அபயம், அதுக்கு அப்பா போயிட்டா, அது பிறந்தவன அப்பா பார்க்க போறது இல்லை, அந்த நிலைமையில இருக்காது. அது இன்னும் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே அதுக்கு அபாயம் வந்துடுத்து, கர்ப்பத்திலேயே அதுக்கு விரோதி இருக்கு, அதான் கஷ்டம். நம்ம விரோதி பிறந்தோன்னு வரல, நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னு வரல, கர்ப்பத்திலேருந்தே உட்காந்துருக்கு. அதான் சொல்றா எல்லாம் பரஸ்பரம் மிருத்யு பரஸ்பரம், உள்ளுக்குள்ளேந்தே ஆரம்பிச்சுடுறது நமக்கு விரோதிகள் எல்லாம். அதனால ஹே பிரபோ பாஹி பாஹி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே ந அந்யம் தத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். தட்சணாது உள்ள நுழைஞ்சுட்டானோ, பரிசுத்துக்காக உள்ள நுழைஞ்சுட்டானோ, உள்ள நுழைஞ்சி அஸ்வத்தாமன் விட்டு அஸ்திரத்தை அழிச்சு போட்டுட்டான், அழிச்சு போட்டுட்டான். இந்த குழந்தை அப்படி முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கான் ஜோரா, பகவானுடைய பராக்கிரமத்தை பார்க்கறது சந்தோஷம். அப்படின்னா அவர் வேட்டைக்கு வராருன்றோம், அந்த அர்ச்சாவதார மூர்த்தி கையில வில்லு அம்பு வச்சுட்டு வந்தாலே இங்க கூட்டிக்கிறோம், அந்த கரணீர் காய் மேல ஒரு அம்ப ராஜா விட்டுட்டாருன்னா ஆஹா அப்படின்றோம். நிஜமாவே பத்மநாபர் உள்ள இருந்து வேட்டையாடுறத பார்த்தவன் பரிஷத் மகாராஜ், உள்ள இருந்து வேட்டையாடுறாரு, கதையை எடுத்து ஒரு சுத்து சுத்துறாரு, அது பார்க்கணும். ஒரு ஜென்மா பரிஷத்தா கர்ப்பத்துல இருக்கணும். பாகவதம் என்னடானா, இந்த அனுபவங்கள் வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் அனுபவிக்காம விட்டுட்டோம். கருவிலே திருவிழாதின்ற ஆழ்வார், கருவிலேயே திருவேணும்னா இந்த மாதிரி கர்ப்பத்துல ஒரு கஷ்டம் வரணும், அப்ப அங்க சுவாமி வரணும், சுவாமி ரட்சிக்கிறத பார்க்கணும், வெள்ள வந்து இவரா இவரான் தேடல், அது தேடுதல் வேணும். பாகவதம் முழுக்க தேடுதல் தான் சொல்லி கொடுக்கற. அழகா பகவான் கதையெல்லாம் எடுத்து சுழட்டி துவம்சம் பண்றதெல்லாம் பாவதுட்டான் குழந்தை. அதே சமயத்துல வெள்ள இருந்து பாண்டவர்களையும் ரட்சிச்சுட்டான். அதிசயமா வெள்ள இருக்க கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கா உத்தர கிருஷ்ணன், வெள்ள இருக்க கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கா, அவன் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானே, ஒரு பரபரப்பே இல்ல. ஆனா வயிற்றுக்குள்ள ஏதோ வேலை நடந்துருக்குன்னு தெரியுது, என்ன வேலைன்னு தெரியல. இவன் வெளியில பாக்குற கிருஷ்ணனை உள்ள இருக்க பரிசுத்து பாக்கல, உள்ள பரிசுத்து பாத்துருக்க கிருஷ்ணனை இவா பாக்கல. இது ரெண்டுத்தையும் ஒருத்தர் பார்த்தார் பீஷ்ம பிதாமகர், அங்க படுத்துட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், சுச்சு அங்க உள்ள போறானே இங்க வரான், தென கொண்டு வரப்படாதா, கர்ப்பத்திற்கு சிசு கிட்ட போறானோ, நன்னா தெரிஞ்சவர், சும்மா இல்ல பீஷ்மர் யோகேஸ்வரர் இல்ல, அதெல்லாம் காமத்தெல்லாம் ஜெயிக்க முடியும், கல்யாணம் ஆனா போட அப்பனே கிடையாண்டுவோம், அப்பா கல்யாணம் முடிக்க உன வெட்டி போடுறேன் இது கலவா போனா ஒரு அறவா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா உனக்கு புது கல்யாணம் கேட்கறதாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டாம். அப்பாவுக்காக தன் இள வயசு காமத்தை துறக்க முடியும்னா யோகீஸ்வரனா இருந்தா தான் நடக்கும். ஜெய் சுட்டு அம்பள அழகா ராஜ்ய பரிபாலனம் வேண்டான்னு, அதனாலதானே அம்பு படிக்கிற ஜாலியா படுத்துட்டு இருக்காரு. நமக்கு படுத்துக்கிற படுக்க கொஞ்சம் சுருங்கினா கூட படுக்கையே சரியில்லை, தூக்கம் வரமாட்டேங்கிறது. சில பேர் நான் பார்த்திருக்கேன் ட்ரெயின்ல போகும்போது இந்த பெட்டை விரிப்பா, இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அது இப்படி விரிச்சு அப்படி இழுத்து அப்படி மடக்கி இப்படி போட்டு படுக்க போறது 6 மணி நேரம். நான் நினைச்சேன் அவளால கொஞ்சம் பீஷ்மன் மாதிரி படுக்க வைக்கணும், அப்ப தெரியும் அந்த சுருக்கம் இல்லாம அப்படி போட்டேன். சடவு சடவி அவ எழுந்து போனா கூட ஒட்டின் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பெண்ட், அப்படி பண்ணி வச்சிருப்பா. அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு புத்தி இருக்கிற மனுஷாளுக்கு நடுவில் அம்ப படுக்கையில சௌகரியமா படுத்து அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரா? எப்படா சௌகரியமா இருந்தது அப்படின்னா ஹரிஸ்மரணம். ஹரிஸ்மரணம் இருந்தா மகா கஷ்டம் கூட மகா சுகமாத். கர்ப்பவதியா இருக்கிற எவ்வளவு கஷ்டம் ஸ்திரீகளுக்கு தெரியும். அம்மா புனரப்பி ஜனனம் இல்ல, திரும்பி ஜனனியா இருக்கிறதா பெரிய பாடு. ஜனனம் ஒரு பாடுன்னா ஜனனியா இருக்கிறது ஒரு பெரிய பாடு இந்த சுமந்தன். ஆனா சுகமா ஏத்துக்கிறா இல்லையா? அது போல இவர் சுகமா படுத்துட்டு இருக்கார், அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். இங்க கிருஷ்ணன் இவ்வளவு வீர பண்ணியாச்சு, குந்தி ஆச்சரியமா பகவான பார்த்துட்டு இருக்கா. அவள் தெரிஞ்சிருக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கான் திருட்டு பையன், என்ன பண்றான்னு தெரியுமா? அதான் திருட்டு பையன் பண்றான்னு தெரியறது, என்ன பண்றான்னு நமக்கு புரிய மாட்டாது, புரிய வேண்டாமா? அதான் திருடன், நல்ல நல்ல திருடன், நமக்கு நல்லது மட்டுமே பண்ற திருடன். ஆனா நமக்கு இதுதான் பண்றான், இப்படிதான் பண்ண போறான், இதுதான் நடக்க போறது புரியாதபடி. இது பெரிய திருடன், 18 அடி படுத்துட்டு பாருங்க என்ன பண்ண போறதுனே தெரியல. தேனே நிற்காரேன்னு பார்த்தா 1.5 லட்சம் கோடி காட்டிடுச்சு. நம்ம அந்த ஆரவாரம் முடியறதுக்குள்ள அமைக்கஸ் குறியை கொண்டு வந்துட்டு யார் யாரையோ கொண்டு வருது, என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம வரமா போறோம்னா திட்டிட்டு இருக்கோம். கேஸ் போட சுந்தராஜனை திட்டி முடிச்சாச்சு, இப்ப அடுத்து கோபாலசுப்ரமணியன் அவரை திட்டி முடிச்சாச்சு, போதாக வரைக்கும் ராயல்சாமியை திட்டி முடிச்சாச்சு. அவன் பாக்குறான் எல்லாம் நல்லா திட்டுறாள், யாரு திட்ட விட்டது இந்த ஆளு, இந்த ஆள் அப்படிதான் சொல்லணும். 18 அடிக்கு படுத்துட்டு இருக்காரு பாருங்க, எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு தேமேன்னு தாமரை பூ வச்சு விளையாடிட்டு இருக்கான். எல்லாரும் 1.5 லட்சம் கோடி நினைச்ச கதறி எழுதி புலம்பிட்டு இருந்தா அதை பத்தி கவலையே படாம தேமேன்னு கையில இன்னும் இருக்கு தாமரை, 1.5 லட்சம் கோடி கட்டிட்டு படுத்துக்கப்படாதா? இல்லாடி ஒரே ராத்திரியோட 1.5 லட்சம் கோடி காணாம பண்ணப்படாதா? மனசாரமா பண்ணிடுவார், மண்ணோட மண்ணா பொஞ்சு போயிருந்தா எதை கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பா? தெரிய மாட்டேங்கிற என்ன பண்ண போறதோ தெரியாது. இந்த வஸ்து பெரியவன் அவ்வளவு அழகா குந்தி பார்த்துட்டு ஆளும், இந்த பிரபு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தான், ரட்சிச்சுட்டான் தெரிஞ்சு கொடுத்து கையகூபி ஸ்தோத்திரம் ஆயிட்டா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணா வாசுதேவா நமஸ்காரம்பா, நமஸ்காரம்பா. எவ்வளவு பெரியவன்டா, எவ்வளவு பெரியவன், நீ சாதாரண பட்டவனா? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய். இவ்வளவு பெரிய என் குடும்பத்துக்கு இந்த பாடுபடுறியப்பா? அல்ப சொல்பம் இல்ல, வேலை வெட்டி இல்லாதவன் இல்ல, வேற கதியே இல்லாம இவ குடும்பத்தை அண்டி கிடக்கிறவன் இல்ல. சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஜெகநாதன், அகில ஜெக சுவாமி. ஆனா தேவேன்னு வந்துண்டு இவ சொன்னான்றதுக்காக கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்திண்டு, வெளியில நின்று குந்தியோட குழந்தை இவரோட 5 குழந்தைகளை காப்பாத்திண்டு, கர்ப்பத்துல இருந்துட்டு உத்தரையோட குழந்தைய காப்பாத்திண்டு, இது திரௌபதி பாக்குறா இந்த ஒன்ன காப்பாத்த முடியறது, இவளோட 5 காப்பாத்த முடியறது, ஏன் 5 மட்டும் என்ன? திரௌபதி சர்வம் கிருஷ்ணார்பணம் கொடுத்துட்டா. அதான் ஆச்சரியம். இப்ப கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருக்கா, 2 அம்மாக்களுடைய குழந்தைகளை காப்பாத்த தெரிஞ்ச சுவாமிக்கு இவ குழந்தைய காப்பாத தெரியாதான்னா இது அவன் இஷ்டம்னு குத்துட்டான். நம்ம சமயத்தை நம்ம கூட இருக்கவளுக்கு அனுபவம் கிடைச்சா பொறாம ஒரு நமக்கே அது கிடைக்கல, நமக்கிட்ட ஏன் குரு அப்படி நடந்துக்கல? அவசியம் இல்லை, யார் யார் இடத்துல எப்படின்னு சுவாமிக்கு தெரியும். அவ்வளவு அழகா ரசிச்சுட்டான் கதர்ரா குந்தி. எவ்வளவு பெரியவன் பாணி, ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன், அத்தியாச்சரியமானவன். எத்தனை மாயா லீலகள்லாம் நீ பண்ணிட்டு இருக்க குந்தி ஸ்ரீ, அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. அவ்வளவு அழகா சின்வந்தி காயந்தி, யார் கேட்கிறாளோ, யார் நினைக்கிறாளோ, யார் பாடுறாளோ, யார் அதையே சொல்லிட்டு இருக்காளோ, அவர்கள் தான் ஜெயிக்கிறான். அவளுக்குதான் இந்த நாமத்தை பாடிண்டு உன் கதையை கேட்டுண்டு உன் கதையை சொல்லிண்டு உன்னை நினைச்சுட்டு இருக்காளோ, அவர்கள் ஜெயிச்சு விடுறாடா கிருஷ்ணா. எவ்வளவு பெரியவன் தான் நீ, எனக்காக இவ்வளவு பண்றியேப்பா, இத்தனை பண்றியே, இத்தனை பண்றியேப்பா. அப்பதான் அவரை பார்க்க போறோம், உள்ளபடியே கூட்டமா இருக்கு. நமக்கு தெரிஞ்சதா யாரா இருக்கா அப்படி சிரிக்க உள்ள போங்க அப்படின்ற அவள செய்யப்பட்டவன். அவளை உள்ள விட்டா அந்தர்யாமி பத்மநாபன் உள்ள விட்டா, உள்ள விட்டு வா நிக்க வை. அங்க ஒரே கூட்டமா இருக்கு, இடிச்சு பிடிச்சு நின்னும். ஓரம் தூண் பக்கத்துல ஒரு பெரிய போட்டியே நடக்கும். அங்கே பகவான திருமுகத்தை பாக்குறது, அங்க இடம் கிடைக்காத இடம் கிடைக்காத இடம் கிடைக்காத கக்குன்னு யாரா நடக்கவா அங்க போய் நிப்போம். அது கூட யாரா நமக்கு நம்மளோட வசரமா குண்டா முன்னாடி போய் நிப்பா, நம்ம பிராரப்தம் போய் நிக்கும். அப்படி நம்ம பிராரதம் இப்படிதான் நிக்கும், பகவான கூட பார்க்க விடாம நிக்கும். அப்படின்னு சொல்ல முடியுமா? அவ அப்படி ஒரு முறை மறப்பா. அது ஸ்திரீகளா இருந்து முன்னாடி புருஷால இருந்தா சொல்லவே முடியாது, புருஷால இருந்து ஸ்திரீகள் பக்கம் போகவே முடியாது. அந்த மாதிரி சமயத்தான் பத்மநாபா அப்படின்னா தானா விலகுவா. யாரா விளக்கினான்னா அவர் கையை வச்சு அப்படி நகரு. கை எதுக்கடா வச்சிருக்காருன்னா ஜரகண்டி ஜரகண்டி. இப்ப அவரு ஜரகண்டி சொல்லல, ஆளுங்க சொல்லிட்டு இருக்கா. இனி இவரே ஜரகண்டி. தாழ இறங்கட்டா இறங்கட்டா இறங்கட்டும், போய்க்கோ போய்க்கோ போய்க்கோ, எல்லாம் கண்டா போ 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 நான் பாத்துக்கிறேன். அவர் அனுப்பிட்டு இருக்கா, நம்ம பாக்கலையே நினைக்கிறோம். அவர் சொல்ல நான் பாத்துட்டேன், ஸ்கேன் பண்ணியாச்சு, ஃபுல்லா ஸ்கேன் பண்ணியாச்சு. ஒன்னு பாதாதி கேசம் கேசாதி பாதம் பிராரப்தம் ஹிருதயம் காமம் குரோதம் லோபம் பக்தி ஞானம் வைராகியம் அசடுத்தனம் எல்லாம் ஸ்கேன் பண்ணியாச்சு. ரைட், ஆராய்ந்து அருள்வேன். செல் 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 கிளம்பு 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 கிளம்பு. ஆராய்ச்சி பண்ணியாச்சு, அனுகிரகம் முண்டுன்னு அனுப்புறா. அப்ப அந்த பத்மநாபன் தான் கிருபா பண்ணி இவளை அனுப்பி அவனோட காட்சி கொடுக்கறான் இல்லையா? அவன் இல்லாம நடக்குமா? அதனால குந்தி சொல்றான், அவ்வளவு பெரியவன் பாணி சேவகன் மாதிரி எனக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிய தூதுவனா வந்தாய், தேரோட்டியா இருந்தா இவ்வளவும் போதாதுன்னு இப்ப உள்ளுக்குள்ள போய் வேலைக்காரன் மாதிரி நின்று சண்டை போட்டு இருக்காயப்பா, எங்க வம்சத்தை காப்பாத்துறதுக்கு. இது உன் வம்சமா? அப்ப அப்படி பாக்குறேன், என் வம்சம் தானே. அதான்ப்பா இங்க வம்சம் நாங்க அபிமானம் வச்சிருக்கோம், அது ஒன் வம்சம் எங்களுக்கு மறந்து போயிடுறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என் குழந்தைகள், என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் சொத்து. நமக்கு தோண மாட்டேங்குது, இது பகவானுடைய குழந்தை, இது பகவானுடைய பிரசாதம், இது பகவானுடைய சொத்து. இது அந்த ஸ்மரணம், அந்த ஸ்மரணையில அழகா குந்தி ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டா. சொல்லிட்டு சொல்றா, எல்லாம் போகுதுண்டாப்பா, இந்த விஷ்ணு பாண்டவர்கள் இவர்கள் என்னுடையவர்கள்னு ஸ்நேகம் சிந்தனை அழுத்து போடு, வெட்டி போடு. எனக்கு இவன் மேல ஒரு பந்தம் இழுத்து பிடிச்சுட்டு இருக்கு பாரு, என்னுடையவர்கள் என்னுடையவர்கள் என்னுடையவர்கள், இத அறுத்து எரிடா. கங்கா பிரவாகம் போல என் மனசு உன்னிடம் ஓடி வரட்டும், கங்கா பிரவாகம் போல கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடணும். எனக்கு ஒரு மழை பெஞ்சது, கொட்டு கொட்டு கொட்டிச்சு. பத்மநாபர் கோவில் எந்த பக்கம் நின்னாலும் நினைக்கிற மாதிரி இருக்கு. அவர் மட்டும் தான் நினையாமடுத்து இருக்கு, மத்த எல்லாம் சுபமா நினைஞ்சாச்சு. அத்தான பேரும் இங்கேந்து மழை அங்கேந்து மழை, எப்படி நின்னாலும் மழை, அங்கங்க ஜலம் கொட்டது, அடிச்சு பிடிச்சு எங்க ஓடலாம்னு அந்த மாதிரி ஹதயம் ஓடணுமா. எப்படி ஓடணும்னா சுவாமி கிட்ட இந்த மக்கர ஜோதியெல்லாம் வந்துருந்தா ஐயப்பமார்கள் வரா பாருங்க, அவளுக்கு எது முன்னாடி எது பின்னாடி எங்க சாமி இருக்குன்னே தெரியாது. கூட்டம் கூட்டமா ஓடும், முன்னாடி பத்து பேர் நல்லா குடு குடு ஓடும். அதுக்கு நடுவில் இங்க ஒரு லைன் போயிட்டு இருக்கும், இன்னொரு லைன்ல ஒரு அஞ்சு பேர் இங்க நிப்ப நரசிம்மர் கிட்ட. இதுதான் சாமி, எல்லாரும் ஓய்தா ஓய்தா அப்படிங்குவா. அப்புறம் பத்து பேர் அங்க பத்து குரு அங்க ஓடுவா. இதுல அர்த்தன டிக்கெட்ல போய் நிப்பா, அர்த்தன டிக்கெட் வாங்கிட்டு சாதாரண நிப்பா, சாதாரண நின்றுட்டு அர்த்தன டிக்கெட் வாங்க அதுல ஏறுவா. இங்க தள்ளி அங்க தள்ளி அங்க மேல ஏற்றி இங்க ஏறி அப்படி போவா. பாக்கணும் நிஜமாவே நான் ரொம்ப அனுபவிச்சு அவ்வளவுதான். சாமி எங்க 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 அந்த தேடி அந்த கண்கள்ல, அதுல ஒரு கையோ ஒரு விரலோ பார்த்து நான் பார்த்துட்டேன்னு, ஒரு விரல் நகம் பார்த்துட்டு நான் சாமி எங்க பாரு அங்க கை இருக்குல்ல அவ்வளவுதான். சில பேர் சொல்லிடுவா கை இருக்கு மேல முகம் இருக்கு மூக்கு இருக்கு, அதை வச்சு நீ வா சொல்லிடுவா கை இருக்கோன்னு மேல முகம் இருக்கு. நீ பார்த்த எங்க பார்க்க விட்டா தள்ளி விட்டுட்டான்னு சேஃபா சேஃபா. அந்த ஒரு தாபம் அந்த பகவான குந்தி தேவி கேட்கலாம், அப்படி ஒரு தாபத்தை கொடுப்பா எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சுட்டு போகணும், எல்லாத்தையும் அறுத்து எரியணும், எல்லாத்தையும் விட்டு தொலையணும், விடமாட்டேங்கிற எல்லாத்தையும் பிடிச்சு 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 வச்சுருச்சு. இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் பிடிச்சுங்க, எல்லாத்தையும் பிடிச்சு எப்படி ஜீவிக்க முடியும், எப்படி ஜீவிக்க முடியும், முடியாது. கல்ல கட்டிண்டு பாறாங்கல்ல கட்டிண்டு கடல்ல குளிச்சு ஜீவிக்கணும், எப்படி ஜீவிக்க முடியும், முடியாது. விடணும், நம்மளால விட முடியுமா, முடியாது. அதான் கஷ்டம். கல்ல கட்டிக்க தெரியுது, குதிக்க தெரியுது, அவுக்க தெரியுது. குந்தி சொல்றா என்ன அவுத்து விட்டுடுப்பா, எனக்கு இந்த பந்தம் வேண்டாண்டா கிருஷ்ணான்னு கதறா. பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டான், பகவான் சரி இருக்கேன்னு இதுக்கடா இருக்கேன் அப்படின்னு பீஷ்ம ஸ்துதி ஒன்று பாக்கி இருக்கேன். அந்த கழகத்துக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணுமே, அதனால இருக்கேன்னுட்டான். காலம் வந்து எடுத்து பீஷ்மர் பக்கத்துலயும் போய் நின்றுட்டான். கடகடன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். பீஷ்மர் கண்கள் ஆனந்த பாஷம் வந்தியாடா, இப்படி கண்ணாலே பாக்குற என்ன திமிர் இருந்தா நம்பு படுக்கல படுக்க வச்சுட்டு துவாரகை கிளம்புவேன். நியாயமா நான் எதுக்கு சும்மா வெட்டியா படுத்துட்டு இருக்கேன். உத்தராயணத்துக்கு உத்தராயணம் ஒரு விஷயமா, இருக்கிற மோட்சம்லாம் கன்ஃபார்ம்டான விஷயம். உத்தராயணமா, உத்தராயணத்துக்காக படுத்தேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு படுத்தேன், நீ பாட்டு கிளம்புறியாடா துவாரகைக்கு. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவருக்கு பட்டாபிஷம் எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா. அவருக்கு தெரியும் எத்தனை நாள் யுத்தம் நடக்க போறது எல்லாம் தெரிஞ்சுதான் யுத்தமே பண்ற. இவன் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு டைம் விட்டா இவன் பாட்டு கிளம்புறான். என்னடா கிளம்பினா அப்படின்ற கண்ணாலேயே பேசிக்கிறா. பகவான் சொல்லிட்டா நான் எங்க கிளம்பி நீ தான் பிடிச்சி இழுத்துட்டீரு. அவனை யோசிக்கிற நானா இழுத்தேன், நீயா வந்தான். பகவான் சொல்ல நானா வந்தேன், நீ தான் இழுத்தா, இதா போட்டி. பக்தர்கள் பகவான் தான் பண்ணான். பகவான் சொன்ன உன்னுடைய பக்தி தான் இழுத்ததுன்னு. அதுதான் அப்படி ஒரு பக்தியாம் பீஷ்ம பிதாமகருக்கு. அழகா இழுத்துட்டார் பகவான் தர்மத்தை எல்லாம் சொல்ல சொன்னார், எல்லாம் சொன்னார். உத்தராயணமும் வந்துடுத்தான். பகவான் சிரிச்சான், உத்தராயணம் வந்துடுத்த. பீஷ்மர் சிரிச்சார், கிளம்புறேன் அப்படின்னு விட்டார். கிளம்பாதீங்கன்னு சொல்லலையா கண்ணன், வேண்டாம் இதுக்கு மேல பீஷ்மர் லோகத்துல இருக்க வேண்டாம். அழகா கையை கூப்பிண்டா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. திரிபுவன கமனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம், நிறைய உண்டு. அந்த என்னமோ அந்த திரிபுவன கமனம் தமாள வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே, என்ன அழகு. கிருஷ்ண நம்பு படிக்கல இருக்கும் பொழுது கிருஷ்ண ரூப லாவண்யத்தை ரசிக்க முடியுமான்னு ரசிக்கிறார். நமக்கு தலைவலிக்கிறது, ஒரே மண்டை இதியா இருக்கு, அப்ப போய் ஒற்றைக்கிழமை வந்து பத்மநாபனை பாருங்கண்ணா. பத்மநாபா தலை முடிச்சுட்டே வருவோம், பத்மநாபனை பார்த்து தலைவலி வந்த மாதிரி. அங்க போட தலைவலி போகும்னா ஒரே தலைவலி அப்படின்னு. கோவில் போயிட்டு வந்தது, அதாவது எப்படின்னா நம்ம தலைவலின்னு கோவில் போயிட்டு வந்தா எல்லாருக்கும் புரியும், அவ்வளவுதான். ஆனா அம்பு படுக்கையில படுத்தண்டு திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் தானேன்னு ஒரு ஸ்லோகம். அவ்வளவு அழகா இருக்கேப்பா. கதோத்தரிய என்ன வார்த்தை, உத்தரியம் எல்லாம் கீழே வருது தெரியாம. என்ன ஒரு பாவப்பட்ட ஒரு கிழவனை கொள்றதுக்கு சக்கராயுதவர் எடுத்துன்னு வர பெருமாள் சில சமயத்தை சென்ஸ் இல்லாம தான் பண்றாரு. இவர் கோபத்தில் ஒரு கத்தி இருந்தாருப்படாதா, அவர் ஆயுதம் எடுக்க வைப்பேன் தானே சத்தியம் பண்ணார். சோர்சன சக்கரம் எடுக்க வைப்பேன் சத்தியம் பண்ணாரா, இல்லவே இல்லை. ஆயுதம் எடுக்க மாட்டேன் சத்தியம் பண்ணான், இவர் எடுக்க வைப்பேன் சத்தியம் பண்ணார். அப்ப ஒரு ஈட்டி ஒரு கதை ஒரு கத்தி இதான் எடுக்கணும். ஏன் இதெல்லாம் எடுக்கலன்னா பீஷ்மர் ரேஞ்சு கொண்டு வேணும், அதனால சக்கராயுதம். அது ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அவருக்காக பகவான் எல்லா இடத்துலயும் சக்கராயுதோட வரதில்லை, எல்லா இடத்துலயும் சக்கராயுதம் எடுத்து காட்டல. ஏண்டா சக்கராயுதம் எடுத்தான், உலகத்துல ரொம்ப பலமுடைய ஆயுதம் சக்கராயுதம். அதை பார்த்துட்டு வாடா கண்ணா வா 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 இப்படிதான் எதிர்பார்த்தேன். சக்கராயுதம் எடுக்க யாரா தூண்டினதுன்னா பீஷ்மர். இவன் சக்கராயுதம் இவன் தீர்மானிக்கவே இல்லை. சக்கராயுதோட நீ வாடா பயில, சங்க சக்கர கதா பத்ம பாணியா பாக்கணும்னு ஆசை. இப்ப வந்து சங்கபாணியா பாத்துட்டார். அழகா மௌன் ஊரியா இல்லையா, ஜம்னு பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக பௌண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா பிருகோதரகன்னு பகவான் சங்கநாதம் பண்ணக்கூடிய சங்கபாணியா பாத்துட்டார். அழகா பல சந்தர்ப்பங்கள்ல சாரங்கபாணியா பார்த்திருக்கார். திருக்குடங்க சாரங்கபாணி பெருமானம் ஒண்ணு உண்டு, சக்கரபாணியும் அங்கேயும் உண்டு. அந்த மாதிரி சக்கரபாணியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் பகவான். சக்கரத்தை எடுத்துட்டு கதோத்தரிய உத்திரியம் எல்லாம் கீழே நழுவ வேக வேகமா ரதத்தை குதிக்கிறான். பிச்சு போடுற அந்த கழவனை என்ன நினைச்சு திமுக எடுத்து அடைகிறார் அப்படின்னு. அந்த கோபம் இவருக்கு குஷியா இருக்கான். ஹை ஹை ஜாலி ஜாலியா இருக்கே ஹை அப்படின்னு பாக்குறாரா பகவான். சீதாம்பரம் நழுவ உத்தரியம் நழுவ தலைமுடி எல்லாம் அப்படி கலைய வேர்க்க விறுவிறுக்க கண்கள்ல கோபம் கொப்பளிக்க கையில சக்கரவர்த்தி வேகமா வராறோம். அர்ஜுன காலை பிடிச்சிட்டு கதறான். பீஷ்மர் சிரிக்கிறார், இவன் இவன் தடுத்து நிறுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கானே முட்டாப்பைய. இவ்வளவு பகவத்கீதை கேட்டு கூட புத்தி வரல அவனுக்கு. இவன் பகவத்கீதை கேட்டிருக்கானோ, விஸ்வரூப தரிசனம் எல்லாம் பாத்துருக்கானோ, கிருஷ்ணா ஏதோ பார்த்து பண்ணுப்பா நிக்க வேண்டாமா, காலை பிடிச்சிரு கிருஷ்ணா நீ பண்ணாதே நீ பண்ணாதே நீ பண்ணாதே. பகவான் தோவரன் தோவரன் நடக்கிறானா, எப்படி நடக்கிறான்னா இவர் பக்கத்துல போற அளவுக்கு தான் நடக்கணும், அதுக்குமே நடக்க மாட்டேங்கிறான். இருக்கிறானா இவர் பக்கத்துல பாக்கணும் ஆசைப்பட்டான். கையில சக்கரத்துல நிக்கிறான், கண்ணு ஒரு சிரிப்பு தெரியறதான். சிவபெருமான் பிரம்மதேவர் எல்லாம் பாத்துட்டாரு, ஜென்ம விளையாட்டு மாதிரி இருக்கு எனக்கு, சுழலா கட்டி அப்படிங்கும் சும்மா சும்மாச்சுக்கும் சும்மாச்சுக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணு அப்படி சிரிக்கிறாராம். பீஷ்மர் பார்த்து போதுமா ஓகே அப்படின்னு பீஷ்மர் இதுக்குதான் காத்துட்டு இருந்து உடனே சக்கராயத்தை போட அது நடக்காது. அதான் பாகவதாளுக்கும் பகவானுக்கும் உள்ள விளையாட்டு, அந்த உரிமையில இருந்தாலும் அந்த விளையாட்டு தெரியும், அதுக்கு நெருங்கணும். காட் ஃபியரிங் இல்ல, காட் லவ்விங். எவ்வளவு எவ்வளவு நெருங்குறோ அத்தனைக்கத்தனை அவனுடைய சௌலபியத்தின் எல்லையை பார்க்க முடியும். ரொம்ப நாள் ஆச்சு பகவானுடைய உரிமையோடு விளையாடி, கோபால குழந்தைகளுக்கு அப்புறமா இப்பதான் விளையாடுறான். இவ்வளவு பக்கத்துல சக்கராயுத கண்ணை பறிக்கிறது, சக்கராயுதம் காத்துருக்கு, பாயலாமா பாயலாமா பாயலாமான்னு பகவான் பார்த்தா சும்மா இரு, கோயிலாம் பாடப்படாது. இல்ல சுவாமி நீ சங்கல்பம் பண்ணிட்டீரு. நாங்க சங்கல்பம் பண்ண கையில எடுத்துன்னு வரதான் சங்கலம் பண்ண, போய் அடிக்கணும்னு சொல்லவே இல்லையே. சரி சுவாமி சக்கராயுதம் இப்படி நல்ல தகடகடகன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன பிரதிபட ஸ்ரேனி பீஷன வரகுண ஸ்தோம பூஷண அப்படின்னு ஜுலிக்கிறதான். நரசிம்ம சக்தி வேற உண்டு இல்லையா, ஆனா அசரமாதேங்கிறாராம் பீஷ்மர். ஏண்டா அப்படின்னா என்ன காட்சி, பதினாறு நாள் கோச்சு சக்கராயுதத்துக்கு வெளில வந்தா ஊரை விட்டே ஓடி போயிடும் எல்லாரும். திருவனந்தபுரமே வேண்டாம் தான் சாமி, இந்த சாமியும் வேண்டாம் ஊரும் வேண்டாம் விடு ஆளும் ஓடிடும். ஆனா சக்கராயுதம் எடுத்துட்டு நிக்கிறாராம் பீஷ்மர். எப்படி இருக்காங்க பய பல 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 அந்த கையை அப்படி வச்சுட்டு அவர் இப்படி கையை வச்சு என்ன நினைச்சுட்டு இருக்கு அப்படியே அந்த ஒத்த கையில சக்கரத்தை வச்சுட்டு தோளை நிமித்துண்டு அப்படியே கோபாவேசமா வந்து நிக்கிறானாம் பகவான். வர வேகத்துல அந்த புழுதி எல்லாம் முகத்துல படிஞ்சிருக்கான் அந்த வேர்வையில், அது இன்னும் தகதகதகதகன்னு ஜொலிக்க அப்படி எனக்கு காட்சி கொடுத்த ஹே பிரபு உனக்கு நமஸ்காரம். பகவத்கீதை சொன்ன பார்த்த சாரதிக்கு நமஸ்கார், நமஸ்காரம் எல்லாம் பண்ணார், ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார், இவ்வளவும் சொல்லிட்டே அந்த காலத்தை நினைச்சுக்கிறார். இப்ப தேவையே நிக்கிறார், அதை புதுசா பார்க்க மாட்டேங்கிறார். அது சூப்பர், என்னதான் இருக்கட்டும். சோம் விஷ்ணு வசர்காரர்கள்லாம் சொன்னார். பகவான் கேட்டான் பீஷ்மர்கிட்ட, நமக்கு என்னுடைய லீலையில எது பிடிக்கும், நவநீத சோர லீலையா ராசக்கீடையா? அல்ல அதெல்லாம் இல்ல, பின்ன சக்கராஜ் நம்மள வைக்க வந்தவர் அதான் பெஸ்ட் லீலா. எனக்கு அனுகிரகம் எந்த லீலா வசத்தி, எனக்கு அனுகிரகம் பண்றது இல்லையா அதானே வசத்தி. எனக்காக சக்கரத்தை எடுத்துட்டு வந்து நின்ன பாரு, என் சத்தியம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக உன் சத்தியத்தை விட்டிய, இதை விட சௌலபியம் லோகத்துல என்ன உண்டுடா? தன் பெருமையை விடுவாளா, தன் மரியாதை யாராக எடுத்துப்பாளா? கிருஷ்ணலீலா ரொம்ப வசத்தி எதுன்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு பீஷ்மருக்காக ஆயுதம் எடுத்தான் பாருங்க. பகவானுடைய சௌலபியத்தின் எல்லை அங்கதான். வெண்ணை திருடினதோ மண்ணை திருடினதோ இல்லாட்டி அம்மா உரல்ல கட்டி போட்டதோ கட்டுப்பட்டு நின்னதோ கோபிகள் மத்தால் அடிச்ச போது வாங்கின்றதெல்லாம் லீலையே இல்லை, அதெல்லாம் அவா ரேஞ்சுக்கு. இது பீஷ்மர் ரேஞ்சுக்கு சௌலபியம், தன் பேரை கெடுத்துண்டு வந்த சுவாமி நின்ன பேர்பட்ட கருணாசாகரம். அப்ப அப்படி வரணும்னா அப்படி ஒரு பக்தி நாம பண்ணணும். இப்ப பீஷ்மர் போல பக்தி பண்ணோம்னா வருவார், நமக்கு அப்படி வராமலே பயமா தான் இருக்கு. பீஷ்மர் போல அந்த பக்தி நிக்க வச்சுட்டார்கள் அந்திம காலத்துல நில்லுடா. அந்த காலம் அடைவதன் முன்னும் முன்னாடி சொல்லி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை தள்ளியானே. அழகா பெரியாழ்வார் சொல்றார் அந்த மாதிரி பீஷ்மர் பகவான் அந்த எடுத்துட்டு வரும்போது சொல்லிட்டார், ஞாபகம் வச்சுக்கோ இப்ப வந்தது போதாது, உசுறு போகும்போது பக்கத்துல நிக்கணும், அந்த கேரண்டின்னு பகவான் அந்த கேரண்டி கொடுத்துட்டான். இந்த பாகவத சப்தாகம் எதுக்கு, கோவில் போறது எதுக்கு, சத்குருவை பிடிக்கிறது எதுக்குன்னா அந்த காலத்துல சுவாமி பக்கத்துல நிக்கணும், ஜனார்தனன் வந்து நிக்கணும். யார் வராளோ யார் போறாளோ வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, கைகால் இழுத்துக்கிறதோ வாயிலேருந்து எச்சல் வெளியறதோ உடம்பெல்லாம் புண்ணா போகிறதோ ஆகும் சொல்ல சொல்ல வரேன். இல்லடி யாருமே இல்லாம நெஞ்ச பிடிச்சின்னு ஆத்திர விழறோமோ தெரியாது. இது எப்படியோ பக்கத்துல அந்த காலத்துல ஜனார்தனன் நின் ஆகணும் அதான் வேணும், அதுதான் வேணும். திருக்குடந்தை சாங்கபாணி கோவில் அம்பழகா பெரு பெருமாள், இந்த பெருமாளுக்கு ஒருத்தர் கைங்கரிய மன்னர் லட்சுமி நாராயண யதீந்திர சுவாமி, அவருக்கு ஒன்றும் பெரிய கல்யாணம் ஆகல, குழந்தை எல்லாம் கிடையாது, அவருக்கு ஒரே ஒரு சின்ன கவலை தான் இருந்தது. நம்ம போனதுக்கு அப்புறம் யார் அந்திம கர்மா எல்லாம் பண்ணுவான்னு ஒரு கவலை வந்துருச்சு. அது என்னமோ ஒரு சாஸ்திர எடுத்த மாதிரி பண்ணணும்னு இருக்கே அப்படின்னு நம்மளால நினைச்சிருந்திருந்தாராம். அப்ப ஒரு நாள் அந்திம காலம் வந்துட்டு அப்ப சாரங்கபாணி பார்த்து யாரா எனக்கு இனிமேல் பண்ணுவாடா அப்படின்னு விட்டாரான். சாரங்கபாணி சொன்னா இவ்வளவு நாள் நீ எனக்கு பண்ணியோன்னு இனிமேல் வருஷா வருஷம் நான் உனக்கு சாத்தம் பண்றேன்னு இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. நம்மெல்லாம் கூட பண்ணிருவோம் சாரங்கபாணி இன்னி வரைக்கும் அந்த லட்சுமி நாராயணனுக்காக சார்த்தம் பண்ணி கொண்டு இருக்கா. கையில தர்பையெல்லாம் வச்சுண்டு இடுக்குபுல்லாம் வச்சுண்டு அழுதிருக்கேன் சுவாமி கிட்ட. என்ன பெரிய விஷயம், சாதாரண விஷயமா பகவான் நான் பண்றேன்னு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான் விடாம கரெக்டா. அத்தனை ஆச்சரியமா அவ்வளவு வசதி சுவாமி, அவ்வளவு வசதி பகவான் பெயர்பட்டவன். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சிடுங்க, விஷயம் முன்னாடியே சொல்லி வச்சா. அதனால அந்திம காலத்துல பக்கத்துல வந்து நிக்கறான். இன்னைக்கு சொல்லிடுங்க பத்மநாபா என்னுடைய அந்திம காலத்துல நீ வந்து நிக்கணும், நான் பார்க்கணும், உன்னை பார்க்காம போக மாட்டேன். நீ வந்து நிக்கணும், நான் உன்னை பார்க்கணும், நீ கிளம்புன்னு சொல்லணும், நான் பத்மநாபான் சொல்லணும், நீ கேட்கணும், அவ்வளவு அப்படியே பண்ண. பீஷ்மனுடைய முக்தியில நமக்கு கிடைக்கிறது இதுதான். அந்த காலத்துல அவன் நிக்கணும், அதெல்லாம் விட்டுருவோம். வாழும்போது கதையெல்லாம் விட்டுருவோம். அது எப்படி நடக்கும், பவ்யம் பகவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிராத்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரே பீத்வத்பாதாம் போருக யுககதா நிச்சலா பக்தி ரத்து. நிச்சலமான பக்தி எப்படி வேணும்னா பீஷ்மர் போல வேணும். அந்த காலத்தை வந்து நின்னுடானுட்டா, நின்னுட்டானா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணா, கிருஷ்ண ரூபத்தை பார்த்தார், அப்படியே ஹதயத்துல வாங்கி வச்சண்டா, அழகா ஆத்மாவுக்குள்ள வச்சண்டா, குஷி ஹை அப்படியே கிளம்பினார். பார்த்தா சரீரத்தை விட்டுட்டார், ட்ரெயினை விடுற மாதிரி, கையிலேருந்து சாவியை விடுற மாதிரி, டக்குன்னு மொபைல் போனை விடுற மாதிரி, சமயத்துல வஸ்திரத்தையே விடுற மாதிரி, இந்த தூக்கத்தை வஸ்திரம் விழும் நழுவும் நமக்கே தெரியாம. அது போல இந்த பகவான ரூபத்தை பார்த்தாரா அப்படின்னு குஷியில எழுந்தார். இவர் நினைச்சிட்டு இருக்கா சரீரத்தோட எழுந்துக்கிறேன்னு, சரீரம் அங்கேயே கிடைக்கிற இவர் மட்டும் வெளில வந்துட்டார். கேட்கறதுக்கே நன்னா இருக்கணும் அந்த காலம் வரும்பொழுது. இவர் எழுதுக்கிறார் அப்படின்னு பார்த்தா பார்க்க யாரும் நம்ம கூட வரலையே. இப்ப லேசா இருக்கேன்னு பார்த்தா அம்பு படிக்கிறவன் படுத்துட்டு இருக்கு மிருத சரீரம். ஓ ஐ வந்துட்டேன் வெள்ள சாலியா பாக்குற நமக்கு ஐயோ சாதாரண கருட புராணத்தை சொல்றது எனக்கு வேணும், எனக்கு வந்து இந்த ஆத்மா ஓடி வரதான் திரும்ப பிடிச்சுக்கிறதுக்கு, ஆனா என்னால பிடிக்க முடியல. அந்த காலி யாசனம் யோசனை வரப்படாதான் இத்தனையும் சொல்லி வச்சிருந்துருக்கோம். அப்ப போயிட்டு ஆத்மா என் சரீரம் இவெல்லாம் அழறாளையும் ஐயா போயிட்டாலையும் வெளில சிரிக்க முடியாதுன்னு அதுக்காக சிரிச்சா தப்பா எடுத்துப்பா இல்லையா. அவத்துல ஒண்ணு சொல்ல மாட்டேங்க சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு அதுக்காக போனா போறது அடிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கப்படாது. நம்ம பண்றதான் நமக்கும் பண்ணுவா, நம்மளும் அதானே பண்ணிட்டு இருக்கோம். போனா போறே நமக்கே தெரியாம சில சந்தர்ப்பத்தை சந்தையோட அழுதுறோம். அவ்வளவுதான், பத்து நாள் எழுதோம்னா ஒரு நாள் ஒரு நிமிஷம் சந்தையோட லேசா போனா போறதுன்னு எழுதிருப்போம். அவ்வளவுதான் பீஷ்மர் சுகமா சரீரத்தை விட்டா முக்தி அடைஞ்சுட்டார். கண்ணன் அப்படி பீஷ்மருக்கு முக்திய கொடுத்துட்டான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முக்திய கொடுத்தான். அழகா துவாரகைக்கு போனான், தன் ஜனங்களுக்கும் முக்தி கொடுக்கிறான். எப்படிதான் பிரபாச ஒருத்தர் அடிச்சுட்டு கிளம்புங்கோ, எப்படி எல்லாம் முக்தி, இப்படி இல்லாம முக்தி கொடுப்பாரு, என்ன பிளானோ புரிய மாட்டேங்கிறது. இவர் அம்பு படுக்கிற படுக்க வச்சு முக்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முக்தி. உபமாண்டவர்களுக்கு அஸ்வத்தாம தலையை வச்சும் போதே முக்தி கொடுத்துட்டான். திரௌபதி ஏண்டா கேட்கணும், முக்தி அடைஞ்சுட்டான் தெரிஞ்சுடுத்து, கிருஷ்ண கிருப்பையினாலே முக்தி அடைஞ்சுட்டான்னு தெரியல. பிரபாச கஷேத்திரத்தை எல்லாரையும் கூட்டின்னு வந்தா, ஒருத்தர் ஒருத்தர் அழகா ஜாலியா கல்லெல்லாம் குடிக்க வச்சு ஜோர் அடிச்சுக்கோங்கோன்னுட்டான். அங்கெல்லாம் பிரபாச கஷேத்திரம் போனோடனே பயம் வந்துருச்சு, இது மோசமான இடம், பொன்னாருக்கு வகையா சண்டை வரும், கொஞ்ச நாள் சண்டை வந்துருச்சு, மோசமான இடம் பிரபாச கஷேத்திரம். நிஜமாவே அந்த இன்னைக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கு. சண்டை வந்து ஒருத்தரோட அடிச்சுட்டு பகவான் பார்க்க சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். புத்தவர் பாக்கிற என்னடா நடக்குது நீங்க, நான் என்ன நினைச்சா நடந்துட்டு இருக்குன்னு சுவாமி எல்லாம் அடிச்சு போயாச்சு. பலராமர் பார்த்தார், கிருஷ்ணா எல்லாம் உன் வேலைதானே, ஆஸ் யூஷுவல் ஆமாண்ணா அப்படின்னு பகவான் எல்லாருக்கும் மோசம் கொடுத்தாச்சு. ஜம்முன்னு உக்காந்துட்டு இருக்கான், ஆச்சரியமா உட்காந்துட்டு இருக்கான், சௌகரியமா உட்காந்துட்டு இருக்கான். உத்தவர் பார்த்தா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார். இவர் எங்கேயோ போறானேன்னு பார்த்தா சமர்த்தா ஒரு மரத்தடியில் கீழே உட்காந்துட்டான். சௌக்கியமா காலெல்லாம் அப்படி மடக்கி வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டான். உத்தவர் உபதேசம் எல்லாம் கேட்டுட்டான், உபதேசம் எல்லாம் கொடுத்துட்டான். ஆச்சரியம், கடகடகடகடன்னு தன்னுடைய லீலையை முடிச்சுண்டு சுவாமி கிளம்பிட்டான். இவ்வளவும் சொல்றார். பரிஷத் ஜனனம் ஆயிடுத்து, பரிஷத் கர்ப்பத்திலேருந்து பிறந்துட்டான், துர்நிமித்தங்கள்லாம் வந்துடுத்து. என்னமோ ஏதோ பயந்தார். அர்ஜுனன் வந்தான், ஏமாத்திட்டான், வஞ்சித்தோயம் வஞ்சித்தான், வஞ்சிச்சுட்டான். போகணும் ஒரு வார்த்தை கிட்ட சொல்லப்படாதா அப்படின்னு சொன்னா போயிடுவானா கூட, போகாதே கிருஷ்ணன் தானே சொல்லுவான். அழகா பகவான் பாட்டு கிளம்பிட்டான். உடனே பஞ்சபாண்டவர்கள்லாம் பார்த்தா, பரிஷத்துக்கு ராஜ்ய பரிபாலனத்துக்கான பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாவா கிளம்பி போயிட்டான். பஞ்சபாண்டவர்கள்லாம் முக்தி அடைஞ்சுட்டார். ஏற்கனவே திருதராஷனுக்கு விதுரர் வந்தார், அண்ணா சொல்லி முக்தி அடைய வச்சுட்டார். அப்படி எல்லாருக்கும் முக்தி, முதல் சந்திரன் பார்த்தோம் நிறைய முக்தி 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 அவ்வளவு கலப்படுறதா முதல் வேலையாவே இருக்கு. பாகவதம் முதல் சந்திரன் பார்த்தா அவஸ்தை இல்லாமல்லாம் முக்தி கிடைக்கிறது. திருதராஷன் முக்தி எனக்கு இன்னி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே முடியல, எனக்கு ஜீரணமே ஆகல. ஏன்னா காருண்யம் இருக்கலாம், அதுக்கு இவ்வளவு காருண்யமா, அக்கிரமத்துக்கு காருண்யம், பயங்கரமான காரணம் எதுன்னா திருதராஷ்டிர முக்தி தான். சிசுபாலன் கம்சன் அஜாமலன் கூட நான் ஒத்துண்டுருவேன், ஏதாவது ஒரு கோஷ்டியில சேர்த்துள்ளா. இவரை எப்படி முக்தி கொடுத்தான் அப்படின்னா, பாகவத சங்கம், சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி கொடுத்துட்டானா முக்தியை, எப்பேற்பட்ட முக்தி கொடுத்துட்டான் அப்படின்னா, யோகாக்னியில போகும்படியா ஒரு முக்தி, திருதராஷ்டனுக்கு முக்தி, பீஷ்மருக்கு முக்தி, அஞ்சு உபபாண்டவர்களுக்கு முக்தி, இத்தனை பேருக்கு முக்தி கொடுத்துட்டான். தன் கூட இருக்க எல்லாருக்கும் முக்தி, இவ்வளவு பேருக்கு முக்திய கொடுத்துட்டு ஆச்சரியமா, பீஷ்மருக்கு முக்தியை கொடுத்தாச்சு, பஞ்சபாண்டவர்களுக்கு முக்தியை கொடுத்து, எல்லாருக்கும் முக்தியை கொடுத்து கலப்பிண்டே இருக்கான் சுவாமி. சில பேரை மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான், உத்தவர் விதுரர் இவாள்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான். பரிஷித்த மகாராஜன் எடுக்கடா அப்படின்னா அவள்லாம் பாகவதத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவு ஆச்சரியம், அப்படி எல்லாருக்கும் முக்திய கொடுத்தான். பரிஷித்த மகாராஜன் நன்னா பக்தி பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்றான், கலி புருஷனை நிகிரகம் பண்றான். கலிய போய் நிகிரகம் பண்ண முடியுமா அப்படின்னு நிகிரகம் பண்ணிட்டானா, எங்கேந்திரா பலம்னா கர்ப்பத்துல கண்ணனை பார்த்த பலம் கலி புருஷனை நிகிரகம் பண்ணிட்டான். கலிய நெடுங்கி ஒடுங்கி நின்றுட்டான் பகவான் பார்த்தான். பரிஷத்து நல்ல பக்தி வந்துடுத்து, கலிய அடக்கி ஒடுக்கும்படியான பக்தி வந்துடுத்து. இதுக்கு மேல அவங்க இருக்கப்படாது, இவனுக்கு ஒரு முக்தியை கொடுப்போம் தீர்மானம் பண்ணிட்டான். அழகா இவனுக்கு ஒரு தாகத்தை கொடுத்த, தாகத்துக்கு தண்ணி கேட்க ஒரு ரிஷி கிட்ட போனான், அவரோ வாயை திறக்கல, கோபம் வந்தது, செத்த பாம்பை தூக்கி அவர் கழுத்துல போட்டான். இவன் அவர் கழுத்துல செத்த பாம்பை போடும்போது இவன் கழுத்துல பாகவத மாலை விழுந்துடுச்சு. இங்க அந்த செத்த பாம்பு மாலை, மகாத்மாக்களுக்கு அபசாரம் கூட சமயத்துல எனக்கு ஒரு பரமானுகிரகமா தான் இருக்கு, அதுக்கு அபசாரம் பண்ண அர்த்தம் இல்லை. இது என்ன இருக்கு, ஈஸியா இருக்கு, தாங்கிறதுக்கு ஒரு பலம் வேணும் இல்லையா. செத்த பாம்ப போட்ட முகூர்த்தம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் முகூர்த்தம். அங்க போட்டான், உடனே பாகவத மாலை விழுந்துடுச்சு. செத்த பாம்ப எப்படா போடுவானா மாட்டான்னு டென்ஷன்ல இருந்தாலும் வைகுண்டத்துல எல்லாரும், சுவாமி போடுவானா போட மாட்டானா, மேட்ச் பிக்சிங் மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணாங்க, பெட்டு காத்தாங்க, போடுவான் போட மாட்டான் போட மாட்டான், போட்டே தீருவான்னாரு நாராயணன். போட்டுட்டான் கழுத்துல. ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் கேக்குறாங்க, ஏன் சுவாமி உங்களுடைய பக்தன் கர்ப்பத்துல பாத்துக்க, உங்களுடைய திருவடியில கிருபையினால வந்த குழந்தை இவனை போய் இப்படி பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன், செத்த பாம்பு கொண்டு ரிஷி கழுத்து போட வச்சேன், அதுக்கு என்ன ஆகும், பாபம் கொடுக்க மாட்டாளா, யார் கொடுப்பா, யாராவது கொடுக்க மாட்டாளா, அது எப்படி கொடுப்பார், ரிஷி தான் தியானத்துல இருக்காரு, ஏன் அவர் புள்ள கொடுக்க மாட்டானா அப்படின்னா, பத்தாவது சூழ்ட்டார் சுவாமி வாயிலும் சும்மா இருக்க வேண்டியதுதானு, புள்ள கொடுக்க மாட்டானா, நம்ம அப்படிதான் கேட்கணும், ஏன் அது நடக்காதா, பொருள் அவன் அப்படி கேட்டா, அதுக்குதான் எத்தனையும் சொன்னேன், சுவாமி அப்ப ஒரு அனுகிரகம் இல்லையா, பதாஸ்து அனுகிரகம்னா சுக பிரம்ம அனுகிரகம், சுவாமி டக்கு டக்குன்னு அப்படியே மாத்திடுவார். நம்ம பிரிச்சா ஏதோ பிரச்சனை வருது நினைக்கும் இல்லையா, அது அப்படியே அனுகிரகமா மாத்தக்கூடிய பலம் சுவாமிக்கு உண்டு. ஒரு பெரிய கஷ்டம், அது அனுகிரகமா மாத்தக்கூடிய பலம் சுவாமியுடைய நாமத்துக்கு உண்டு, அதுதான் விசேஷம். எது வந்தாலும் கலங்காதீங்க, சுவாமி மாத்திடுவா, மாத்தக்கூடிய பலவான் சுவாமி. அதெல்லாம் மாத்தி விட்டுட்டார், ஏழு நாள்ல மரணம்னு சொல்லி விட்டுட்டார். ஐயோ சுவாமி இப்ப என்ன பண்ணுவான், போன் அழுவானா இல்லாட்டி சாபத்தை மாத்த முயற்சி பண்ணுவானா, இப்படி ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டு பகவான் இப்படி சிரிச்சுருந்தான். சொல்லும் போ சுவாமி என்னதான் பண்ண போறான், என்னதான் பண்ணுவான். உடனே ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு போவான், வர்த்ததாஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டான், தானே எதுவும் வேண்டாம். அதுக்கு எங்க போவான், எங்கேயா கடையில போய் உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, துக்கம் விசாரி ஒரு 15 பேர் வருவான், எல்லா ரிஷிகளும் வந்துட்டா தானா. மகாத்மாக்களுடைய வாக்கியங்கள், நடகரன் பரீட்சித் மகாராஜன் ரொம்ப பெரியவன், அவன் 7 நாள்ல மரணம் அடைய போறான்னு தெரிஞ்ச உடனேயே விரோதிகள் தானே வரணும், விரோதிகள் யாரும் வரலையா, எல்லா ரிஷிகளும் வந்து நின்னாள். என்னடா சம்பாதிச்சான் இத்தனை நாள், ஐயா ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னா இத்தனை மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் சம்பாதிச்சிருக்கான், இவன் 7 நாள்ல போக போறான்னு உடனே இத்தனை மகாத்மாக்களும் பக்கத்துல வந்து நிக்கிறாள். வேதவியாசன்ல இருந்து எப்படி இருக்கும், மரண காலத்துல மகாத்மாக்கள் தரிசனம்ன்றது பெரிய பாக்யம், சாதாரண பாக்யம் எல்லாம் கிடையாது, அகோபாக்யம் அகோபாக்யம் அப்படிதான் சொல்லணும். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்யம் கிடைச்சிருக்கேன், நீயவே நான் பார்த்திருக்கேன், அத்தியாச்சரியமா பார்த்திருக்கேன், அவ்வளவு விசேஷமா வந்துட்டாளா, எல்லா ரிஷிகளும் எதுக்கடான்னா பரிசுத்த முக்தி அடைகிறத பார்க்க வந்துட்டாள். பரிசுத்த பார்த்தா இவ்வளவு பெரியவா வந்திருக்காளே, அவனுக்கு அதுவே சந்தோஷம், இவ்வளவு பெரியவா வந்துட்டான், முக்தி கேரண்டியா கிடைச்சிடு. ஆனா எந்த பெரியவாளாலும் தெரியல, இவா யாருமே எதிர்பார்க்கலையும், கேள்வி எல்லாம் கேட்டான், அவாவோ பதில் சொல்லிட்டு இருந்தா. பகவானே பார்த்தான், சுகபிரம்மத்தை அனுப்பிச்சான், எதிர்ச்சையா எதிர்ச்சையா, இன்னாருக்கு மோட்சம் இன்னார் வழியாகத்தான். வைகுண்டத்தை நுழைஞ்சா யாருடைய சிஷ்யன், யாருடைய சிஷ்யன்னு கேட்பான். சனகாதி முனிவர்களுக்கே தடக்காத கதை அது, அவ்வளவு பெரிய தபஸ்வி, அவளுக்கே தடக்காத கதை நமக்கா திறந்துற போது, நம் குரு கிருபை இருந்தா சாவியே கொடுத்துருவா, திறந்துடுதுகோ அப்படின்னு. குரு கிருபை இருந்தா என்னடா ஆகும்னா, நாராயணனே வாசல்ல வந்து சுவாகதம் சுஸ்வாகதம், சரி ஆழ்வாராதிகள் சாஸ்திரம் எல்லாம் சொல்றது, யாராவது வைகுண்டம் போறோம்னா வாசல் வரைக்கும் வந்து நாராயணன் ஐஷிண்டு போறா, உள்ள இருக்க நித்திய சூரியர்கள் நித்திய முக்தர்கள் எல்லாம் வாசல்ல வந்து பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து ஐஷிண்டு போறார், இப்படிதான் அது எப்படி நம்புறது, போகும்போது பாப்பு யார் முன்னாடி போறோம் யார் பின்னாடி போறோம் தெரியாது. ஒருவேளை நீங்க முன்னாடி போனா எனக்காக கூட நிற்பேன், நானும் வருவேன், வைஸ் வர்ஸ் ஆனா நான் நிற்பேன் நீங்க வருவே, அவ்வளவு எதுவாகிலும் நாராயணன் கூட நிற்போம். அதுக்காகத்தான் கூறத்தாலும் அவசர அவசரமா கிளம்புறா. ராமானுஜர் கேட்டார், என் கூட இருக்க முடியாது, அவ்வளவு அவசரமா போனமா, நீங்க வரும்போது வாசல்ல நிக்கணும் இல்லையா, ஜெயஜி பவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் ராமானுஜர் பராஹு எச்சரிக அப்படின்னு அந்த நித்தியஸ்வரி நித்தியமுக்தர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளி ரங்கள் ராமானுஜர் வரத்துக்கு நான் கட்டியம் சொல்லணும், அதுக்காக போறேன்னு கூறத்தாள். அந்த மாதிரி அந்த வைகுண்டத்துல யார் வந்தாலும் நாராயணன் வந்து ஸ்வீகரிக்கணும். இந்த பழக்கம் எங்கேன்றா வந்ததுன்னா, சனகாதி முனிவருக்கு அப்புறமா தான் வந்தது. இனிமேல் யாராவது தள்ளி விட்டுறா, நம்மளே வாசல்ல போயிடுவோம், ரொம்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்துடுறா. அந்த மாதிரி அழகான ஒரு பிரதேசம் அந்த வைகுண்ட பிரதேசம், அத்தியாச்சரியம். அந்த சுவாமி தீர்மானம் பண்ணி சுகபிரம்ம மகரிஷி அனுப்பிட்டார். ஏண்டானா, அவர் தான் 864,000 வருஷமா பாகவதன் விட்டு போட்டிருக்காரு, தனியாவே ஜபிச்சுட்டு இருக்கார், அவருக்கு ஒரு ஆள் வேண்டாமா சொல்றது கேட்கறதுக்கு. அழகா வந்துட்டார் அசுகபிரம்மம், ஜோர எதிர்ச்சையா வந்துட்டார், எல்லாம் எதிர்ச்சியா வர, நாரதர் எதிர்ச்சியா வர, சூத பௌராணிகர் எதிர்ச்சியா வர, சுகபிரம்ம மகரிஷி எதிர்ச்சியா வர, எல்லாம் எதிர்ச்சையா பகவத் இச்சையா. அழகா வந்துட்டார், ஆச்சரியமா வந்தார், பரிஷத்து கண்கள் ஆனந்த பாஷ்வம், ஆ இவர தான் நான் கர்ப்பத்துல பார்த்தேன்னுட்டான். ரிஷிகள்லாம் பாக்கிற, எங்கடா இது சுகபிரம்மம்டா, நீ பார்த்தது பிரம்மம்டா, அதான் சரிக்கா, இது சுகபிரம்மம் தானே, இது சுகரூபமான பிரம்மம் தான், இதைத்தான் அங்க பார்த்தேன் அதைத்தான் இங்க பாக்கிறது, என்னடா சொல்றா என்னடா வித்தியாசம், அது டிரெஸ் போடுறது இது போட்டுக்க, அவ்வளவுதான் வித்தியாசம், அது டிரெஸ் போட்டிருந்தாலும் போடாத மாதிரி இருக்கு, இது போடலன்னா கூட போட்ட மாதிரி இருக்கு, அப்படி வஸ்து. நீண்ட பெரியவாய கண்கள், நீண்ட கைகள், இந்த சுகபிரம்மத்தை பார்க்கணும், அவ்வளவு நல்லா இருக்கும். நிஜமாவே பாகவதம் எதுக்கு வாசிக்கணும்னா, இந்த மகாத்மாக்கள் எல்லாம் தரிசனம் பண்ண, நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப அவதாரங்கள்லயே கான்சென்ட்ரேட் பண்றோம், ஓரம் தள்ளிடுங்க அவளெல்லாம், இந்த அவதாரங்களை ரசிச்ச பாகவதால ரசிக்கணும் தரிசிக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க, அப்படி இருக்கும். ரொம்ப நாள் ஆசை, இந்த சுகபிரம்மத்தை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை, ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அது என்னமோ பாகவதத்துல எனக்கு இன்ன வரைக்கும் பகவத் அவதாரங்களை விட பாகவதால் மேல தான் அபிமான. ஸ்ரீமத் பாகவதம் தானே, அது பாகவதால பத்தி வைபவம் தானே. அதுலயும் இந்த சுகபிரம்மம் எந்த மரத்தடியில உட்காந்து சொன்னாரோ அங்க போயாச்சுன்னா சுகபிரம்ம தரிசனம் கிடைச்சோம்னு ஒரு பெரிய அனுபவம் வரும், நம்பிக்கை. போனோம் ஆச்சரியம் அசுகஸ்தல். அப்படா போன அர்த்தராத்திரி 12 மணிக்கு போனோம். அது எப்படி போனேன் அப்படின்னா ஆழ்வார்த்தி ஜியரோட போனேன். நாங்கெல்லாம் நினைச்சோம் பார்க்க முடியாது அவ்வளவுதான் சுகஸ்தல், அடுத்த நாள் காத்தாலும் திரும்பியும் பிருந்தாவனம் எல்லாம் போகணும், சமயம் இல்லை, எங்க வண்டியெல்லாம் லேட் ஆகி இப்படி இல்லாம போனோம். ராத்திரி 11 மணி இப்பெல்லாம் பார்க்க முடியாது, சுகஸ்தல்ல பூட்டி ஆச்சு அப்படின்னு விட்டான். அருணா காத்தால 3 மணிக்கு கிளம்பணும். சரி என்ன பண்ணலாம். அப்ப உடனே ஒன்னு நினைச்சேன், சுகபிரமே நீ சத்தியம்னா, நான் சொல்ற பாகவதம் சத்தியம்னா, எனக்கு இப்ப உங்களுடைய சுகஸ்தல்ல பார்க்கணும், இல்லாட்டி இனிமேல் நான் பாகவதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு மனசுக்குள்ள. இனிமேல் எனக்கு பாகவதம் வேண்டாம், அவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்ப எனக்கு சுகஸ்தல் வந்து பாக்கலாம். அப்ப நான் சொன்ன பாகவதம் பொய், பாகவதம் பொய் இல்ல, நான் சொன்ன பாகவதம் பொய், எனக்கு பாகவத அபிப்பிராயம் இல்ல அப்படின்னு விட்டுட்டேன். அவெல்லாம் முடியும் முடியாது எல்லாம் கேட்டு பார்த்தா நடக்காதுதான். சரி பாப்போம், நீ சத்தியம்னா எனக்கு நடத்தி கொடுக்கணும்னு 5 நிமிஷம் நான் திருப்பி போன் வந்தது வாங்குவோம்னுட்டா. கதவை திறந்து ராத்திரி 12 மணிக்கு சுகஸ்தல்ல உள்ள தரிசனம், அழுது வந்துடுது எனக்கு. நான் கிருஷ்ணனை பிடிக்கல, சுகபிரம்மத்தை தான் பிடிச்சேன். உள்ள நுழைஞ்சு விட்டோம், கும்மிருட்டு அங்கங்கே அதை லைட் இப்படி விளக்கெல்லாம் அடிச்சுட்டு போய் பார்த்தோம். பார்த்த பார்த்தாலே சுகரூபமாக தான் இருக்கு, சுகஸ்வரூபம்தான் அந்த விரக்ஷம். அப்படியே பாகவதம் இப்படி எத்தனை கலைகளோடு இருக்கோ அத்தனை மாதிரி அத்தனை கலைகள் திருஷா அது ஒரு கலை அப்படி கீழே அப்படியே வந்துட்டு ஓர அந்த கங்கைக்கு அப்படியே சப்தம் சலசலசலன் சப்தம். நடுவில் ராத்திரியிலே அந்த சுகஸ்வரூபமான அந்த மரம் அந்த விரக்ஷத்தை கீழே அப்படியே நின்றுருந்தேன். இன்னும் புரியலை, இந்த இடத்தான் பாகவதம் சொன்னார், இந்த இடத்தான் பரிசுத்தம் உட்கார்ந்துருந்தா, இந்த இடத்தான் சுகபிரமம் இருந்தா, இந்த இடத்தான் 7 நாள் சப்தாகம் நடந்தது. ஐயோ அந்த இடத்துக்கு நான் வந்துவிட்டேன், அந்த இடத்துக்கு என் பகவான் வைஷ்ணு வந்துவிட்டான், இந்த இடத்த எனக்கு பூந்து வந்துவிட்டான், எனக்கு அழறதா சிரிக்கிறதா, எனக்கு இப்பயே போனா போதுன்னு தான் தோணி. அதுதான் இதுக்கு மேலே வேற என்ன வேணும், இவ்வளவு நாள் பாகவதம் சொன்ன பிரயோஜனோட அனசுகஸ்தல் வந்தாச்சு, அவ்வளவு அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். அப்படியே ஆனந்தத்தை அப்படியே நான் எங்கி நின்றுட்டு இருக்கேன், சுகபிரம்மத்துக்கு 1000 கோடி நமஸ்காரம் 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 குழந்தைட்டு இருக்கேன். உடனே ஆழ்வார்த்தன் எம்பெருமானார் ஜியா சொன்னார், கோபாலவல்லிதாசரே அப்படியே கொஞ்சம் பாகவதம் சொல்லுமோன்னு. ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு நின்று அப்படி வெள்ள வந்தது. ராத்திரி 12 மணிக்கு எனக்கு பாகவதம் சொல்றது, மத்தியானம் 12 மணிக்கே தூங்கி வந்துன்னு கேட்பா, ராத்திரி 12 மணிக்கு சாமி சொல்லிட்டார். அழகா உட்காந்து கடகடம் உபன்யாசம் எல்லாரும் முழு பாகவதி கடகடகடம் சொல்லி முடிச்சேன். எப்படி சொன்ன ஞாபகம் எனக்கு, இன்னும் சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது, அந்த சத்தங்கள் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு பாகவதம் மட்டும் சொன்னேன், ஆனந்தமா சொல்லி முடிச்சோம்னு சக்கன் தூக்கி வாரி போட்டது. ஏடானா உள்ளுக்குள்ள சுகபிரம்ம ஆவிர்வாகம் உள்ளேந்து, அது வரைக்கும் எத்தனையோ பாகவதம் சொல்லியிருக்கேன், உள்ளேந்து நான் சொல்லல, ஆனா நான் சொன்னேன் இவ்வளவு மேல எனக்கு சொல்லதில்லை. கடகட கட 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 சரியா அனுபவ ரூபமான ஒரு பாகவதம், இப்பவே அனுபவம் உண்டு. ஆனா அப்படின்னு அப்படியே ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, அப்படி நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே அந்த ஸ்லோகங்கள் அப்படி ஓடிண்டு, பெருசா பாகவதம் எல்லா ஸ்லோகமும் தெரியாது, ஆனா அன்னைக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஓடிட்டு இருக்கு, என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எனக்கு இனி வரைக்கும் புரியல. கச்ச கச்ச கச்சு ஏதோ ஓடுறது என்னமோ பண்றது அப்படி உக்காரு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சரியா எனக்கு நான் நிர்வாணமா உட்காந்து சொல்ற ஒரு அனுபவம், நான் வஸ்திரம் போட்டுக்கிற ஒரு அனுபவம், எனக்கு வேற எதுவுமே தெரியல, கங்கைகள் உட்காந்து ஒரு அனுபவம், இவ்வளவுதான் கரெக்டா ஒரு சுகானுபவம், ஒரு சுகானுபவம் இவ்வளவுதான். அப்படியே தெய்வேன்னு எல்லாரும் கேட்டோம், எல்லாரும் சேவிச்சு அப்படி கிளம்பிட்டோம். இன்னும் அப்படியே ஹிருதயத்தை நிக்கணும், அன்னைக்கு நம்பி சுகம் சத்தியம், சுகபிரம்மம் சத்தியம், அப்படியே சொல்லிருக்கோம். சத்தியம் நம்ப மாட்டேன்னு இல்ல, ஆனா பிரத்யக்ஷ அனுபவம் சுகஸ்தல், நிஜமாவே சுகஸ்தல், சுகம் தரும் ஒரு ஸ்தலம். ராத்திரி 12 மணிக்கு ஒரு பாகவதம் என் லைஃப்ல, அதுக்கு முன்னாடியும் பின்னாடி எத்தனை நடந்தாலும் அதுபோல இனி வராது. அது ராத்திரி 12 மணிக்கு எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கதவை திறந்து என்ன அவசியம் இருக்கு? சுகபிரம்ம காருண்யம் ஆச்சாரியன் சுகாச்சாரியம் சர்வசிரேஷ்டம் சத்தியம் ஜெய் போலோ சுகாச்சாரிய மகாராஜுக்கு ஜெய். ராத்திரி 12 மணிக்கு நடக்கவே நடக்காது, அவ்வளவு டை செக்யூரிட்டி எல்லாம் உண்டாங்க. அதுல எங்க ஐஷன் போய் அழுதேன் நானு, நினைச்சு நினைச்சு அழுதான். பாகவதனால இப்பெல்லாம் கொஞ்சம் பதறது. ஏன்னா இப்படி ஒரு கருணை தாங்க முடியாத காரணம். இவ்வளவுதான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறது அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் ஒரு கும்பிடு போட்டு வந்தா போதும், கீழெல்லாம் போனோம்னு இல்ல, தூரத்துல இருந்து ஏதோ கேட் போட்டு அங்கேருந்து தெரிஞ்சா விட சொன்னேன். சரி எனக்கு உள்ள விட வேண்டாம், இந்த கேட்ல இருந்து அந்த விஷயத்தை பார்த்தா போதுமே, அதெல்லாம் முடியாது குருஜி, அப்படி வளைஞ்செல்லாம் போனோம் தெரியாது, ராத்திரி இருட்டுல தெரியாது. சரி அதுக்கப்புறம் பன்னெண்டு நாமஜபம் பண்ணிட்டு போனோம். ராத்திரி 12 மணிக்கு போனோம், நாமஜபம் பண்ணிட்டு அங்க உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணிட்டு அவருக்கு திருப்பி வந்தோம். ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரம் படுத்திருக்கோம், திருப்பி அடுத்த நாள் காலையில் எல்லாம் கிளம்பியாச்சு. அந்த ஒரு ராத்திரி ஓர் இரவு இருக்கைன்னு வா இல்லையா, அழகா கணிகண்ணன் போகின்றான்னு திருமழிசி ஆழ்வார் எல்லாம் கலப்பிட்டு போன மாதிரி ஓர் இரவு எனக்கு கிடைச்சது அந்த சுகஸ்தல்ல. அவர் சொல்லிட்டு வந்த நிறைய இரவு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அது எப்பன்னு தெரியாது எனக்கு. அது ஆசை அடங்கல் ஜாஸ்தி தான் ஆகிறது. இந்த இடம் அந்த இடத்துல அப்படி சுகபிரம்மம் அந்த பரீட்சத்து அப்படி சுகபிரம்மம் வந்துடும், சுகஸ்தல்லுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நான் நினைச்சேன் வராக மூட்டிகிட்ட போயிடுவோம்னு நினைச்சேன், நான் நினைச்சேன் நிச்சயமா போயே தீருவோம் அப்படின்னு. அது சுகஸ்தல்ல கொண்டு வந்து உட்காரது சுட்ட சுகஸ்தலுக்கு தான் மழை. சுகஸ்தல் இல்லாட்டி நீங்களா கிளம்பிருப்பேன், மணி ஆயிடுது. அது மழை காரணம் கிடைச்சிருக்கோம், யாரும் கிளம்ப முடியாது. எனக்கு ஒரு காரணம் என்னதான் சுகம் இருக்கணும், நான் நினைச்ச எவ்வளவு தூரம் வந்தாச்சு, சுகஸ்தல் சொல்லாம போவேணும். கடற்கரை ஒரு மழை வந்துடுது, இதுதான் இடிச்சுட்டு இருந்தது. எங்கேன்றா மழை, நான் சுகப்பிரமத்துக்கு சொன்னேன், ஐயோ எனக்கு சுகஸ்தல் சொல்லமே வரலாம் கிளம்பிடுவாள், மணி 8:25 ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன், ஜோனு ஒரு மழை. எல்லாம் உட்காருங்கோ கதை கேட்டுட்டு போங்கோ, அதான் பிரத்யக்ஷம். அதுதான் மகாத்மாக்கள் இடத்துல பண்ணக்கூடிய சரணாகதி வீண் போகாது. பாகவதம் அத்தனை சத்தியம். இதுக்கு இந்த சுகஸ்தல் அனுபவத்தை சொன்னேன், நிறைய பேர் கேட்டா ஒண்ணுமே சொல்லலை, இந்த சுகஸ்தல் இன்னைக்கு வாய திறம்பி சொல்லிட்டேன். இது சுகபிரம்மருடைய பரிபூர்ண கிருபா கடாசம். எதுக்கு சொன்னா இந்த பாகவதம் சத்தியம், இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு நாள் சுகஸ்தல்ல கொண்டு போய் நிக்க வைக்கும். அர்த்தராத்திரி என்ன நிக்க வச்சு, எனக்கு இன்னும் ஜீரணம் பண்ண முடியல. திருதராஷ்டிரனுக்கு பண்ண கிருபையை கூட ஜீரணம் பண்ண இந்த காரண்யத்தை என்னால எனக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல, எனக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல. எனக்கு இனி வரைக்கும் எனக்கு கோபம் தான் வருது, அடுத்தா அங்க அழ ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு முடியல. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன், இப்படிலாம் என்னது, அது அந்த மரத்துக்கு இருந்து ஒரு உபன்யாசம் வேறு. அடுத்த ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தேவையினார் உட்காந்து கேட்கறான், எல்லாம் அவ்வளவு டேம் டயர்டு, 8 மணி நேரம் பஸ்ல உட்காந்து எல்லாம் இடுப்பு காலெல்லாம் கரண்ட் அங்கங்க இருக்கு, அள்ளி முடிச்சு ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கா, எல்லாரும் பசி வேற சாப்பாடு வேற இது என்னமோ ஒரு மாதிரி வந்தாங்க. போனா உள்ள ஒரு சக்தி, அப்படி ஒரு சக்தி கிடைச்சிடுச்சு, எங்கேயிருந்து தெரியல. தேவையே இன்னும் இந்த ஹதயத்துக்கு அப்படியே நிக்கிறது அந்த வடவிருஷம், அந்த இலை, அந்த கிளை, அந்த லேசான ஒரு நிசப்தம், நிசப்தத்துக்குள்ள ஒரு தெய்வீகம், அது நடுவில் ஒரு பாகவதம். என் லைஃப்ல அப்படி ஒரு பாகவதம் நான் சொன்னதே இல்லை. சாந்தம் ஆனந்தம் அதுல ஒரு பாகவதம், சாந்தானந்த ஒரு பாகவதம் அப்ப பண்ணது இப்ப நடந்துருக்கு. சத்தியம் நிஜமாவே ஆச்சரியம். அதுவும் ஒரு சன்னியாசி ஜீயரோட நின்று இதெல்லாம் கோட்டி ஜென்மஸ்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன நிறைய போவேனா இருக்கும், ஆனா அன்னைக்கு எம்பெருமான வாழ்வாத்தினர் எம்பெருமானார் ஜியரோட அந்த சுகஸ்தல்ல நின்று அது அவர் உத்தரவு பாகவதம் சொல்லுங்க அப்படின்னு சார். என்ன உத்தரவு, நாமஜபம் பண்ணுங்க சொல்லு, கோபாலலிதா சார் அப்படி பண்ண கூடுவார், கோபாலலிதா சார் பாகவதம் சொல்லுங்க அப்படின்னு சார். சுற்றி வாரி போடு, 7 நாள் கதையை எப்படி சொல்ல சொல்றது, 7 நாள் சொன்னாலே தீராத ஒரு கதையை சொல்ல சொல்றாரே, அதுதான் நடக்கிறான். அதனால பாகவதம் இறுக்கி பிடிச்சுக்கோங்க, இறுக்கி பிடிச்சிருந்தா இதை சொல்லக்கூடிய க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் பார்த்து விடலாம். பீஷ்மன் முக்தி அடைஞ்சதை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், இந்த சுகஸ்தல் போகும்போதுதான் பீஷ்மன் முக்தி ஸ்தல், இந்த பான் கங்காவும் அப்பதான் போனேன், கரெக்டா பாகவதப்படியே போனோம். பாகவத முதல்ல பீஷ்மன் முக்தி, அதுக்கப்புறம் தான் சுகபிரம்மம் சுகஸ்தல் வருவா, அப்புறமா தான் பிருந்தாவன், அதே ருட்டீன்ல போனோம் நாங்க. அதுதான் அதிசயம், அதுதான் அதிசயம். அதுவும் இந்த பாங்கங்க பீஷ்மர் முக்தி அடைஞ்சதுக்கு அர்த்தராத்திரி 12 மணிக்கு தான் போகணும், அது என்னமோ தெரியும். எல்லாம் கிருஷ்ண ஜென்ம காலத்திலேயே போய் அர்த்தராத்திரி அவெல்லாம் பூட்டி தூங்கிட்டு இருக்கா, அங்க சின்ன மதமெல்லாம் உண்டு ஆசிரமம், அங்க போயிருக்கோம். அழகா ஜிஎஸ் சொல்லிட்டு எல்லாம் பிரதட்சணம் எல்லாம் பண்ணோம், நாமஜபம் எல்லாம் பண்ணோம், எல்லாரும் பார்த்தா சரி அழகா போய் கிளம்பலாம், சரி ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா ஜிஎஸ் சகசலாமும் சொல்லுங்க அல்லறிட்டா, அத்தனை பேரும் அல்லறிட்டா, ராத்திரி 12 மணிக்கு விஷ்ணு சகசலாமம் எல்லாம் உட்காந்து பேசுவோம், விஷ்ணுகு வசர்க்கார சொன்ன இதுதான் ஆச்சாரியர்களோட வந்த கிருப்பை. ராத்திரி 12 மணிக்கெல்லாம் என்னைக்கா சங்கல்பம் பண்ணி ராதே கிருஷ்ணாவோ சொல்லிருப்போமா சகஸ்ரநாமம். பீஷ்மர் எந்த இடத்துல படுத்தண்டு முக்தி அடைஞ்சாரோ அந்த இடத்துல பான்கங்கால உக்காந்துண்டு எந்த இடத்துல கிருஷ்ணன் நின்று கேட்டானோ அந்த இடத்துல அர்த்தராத்திரி சகஸ்ரநாமம். பெரிய அனுபவம் அது, அதான் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அர்த்தராத்திரி 12 மணிக்கு அழகா சகஸ்ரம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைச்சது, அவ்வளவு ஆச்சரி. அதனால பாகவதம் சத்தியம், இந்த ஒவ்வொரு ஸ்லோகம் சத்தியம், ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி. பாகவத சொல்லக்கூடிய தீர்த்தங்கள், இந்த க்ஷேத்திரங்கள், இந்த மகாத்மாக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. என் அனுபவத்தை நான் பாகவத மகாத்மியம் நான் சொல்லிருக்கேன், பாகவதம் சொல்லல, பாகவத மகாத்மியம். இது வீண் போகாது, சத்தியமா சிவ பண்ணக்கூடியது, நமக்கு பாகவதால காட்டி கொடுக்கக்கூடியது. அதனால பாகவதம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி, சந்தேகமே வேண்டாம். முதல் சந்த அப்படின்னு முடிச்சாச்சு, 2, 3 எல்லாம் கடகடம் பயப்படவே பயப்படாது, அப்படியே வரலனால கடகடம் ஒவ்வொரு ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு அத்தியாயத்தை முடிச்சுட்டு நேரம் ரசுமகந்தம் போயிடணும், கவலையே படாது. அதுக்கப்புறம் கிளம்பாது. அதனால இந்த வாட்டி பெருசு ஆயிடுவோம். அதனால பகவான் நடத்துறான் ஆனந்தமா கூடியிருந்து கொள்கிறது. ராதே கிருஷ்ணா Radhe Krishna, Krishna Radhe,
Radhe Krishna, Krishna
Radhe, Radhe Krishna,
Krishna
Radhe, Radhe Krishna, Krishna Radhe.